நம்முடைய மனித வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வழி நடக்க வேண்டும், நம்மை அறியாது வரக்கூடிய தீமைகளோ துன்பங்களோ வேதனைகளோ ஆத்திரமோ பகைமையோ நம்மை அறியாது எதிர்பாராது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ இது போன்ற நிலைகள் இருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் என்பதைத்தான் காவியங்களில் ஞானிகள் தெளிவாக உணர்த்தியுள்ளார்கள். வாலி என்றும் சுக்ரீவன் என்றும், அந்த சுக்ரீவனுடைய மந்திரி ஆஞ்சநேயன் என்றும், அவன் ஒரு வாயு புத்திரன் என்றும், இப்படி பல விளக்கங்களை கொடுத்து நாம் இந்த வாழ்க்கையில் சந்தர்ப்பவசத்தால் எதிர்மறையான உணர்வுகளை அது சுவாசிக்கப்பட போகும்போது வாலியாக சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அந்த அலைகளை நாம் சுவாசிக்கப்பட போகும்போது அது நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் சுக்ரீவன் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள், அதுவும் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்துதான் அலைகளாக வருகின்றது. அந்த உணர்வுகளை நாம் சுவாசித்தால் இந்த நஞ்சான நிலைகள் நமக்குள் வாலியாக நின்று உள் நின்று இயக்கக்கூடிய இந்த தீமைகளை அடக்க முடியும். சுக்ரீவனின் மந்திரிதான் ஆஞ்சநேயன் என்றும், அவன் ஒரு வாயுபுத்திரன் என்றால் குருநாதர் சொல்லுகின்றார். நாம் மகர் ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியில் உங்களுக்குள் இந்த அருள் உபதேசங்களை வெளிப்படுத்துகின்றோம். குருநாதர் காட்டிய வழியில் அந்த ஞானிகளின் உணர்வை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எப்படி பெற வேண்டும், தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர் காட்டிய நிலையில் கொண்டு இதை வெளிப்படுத்துகின்றோம். இதை வெளிப்படுத்தினாலும் இந்த உணர்வுகள் சூரியனுடைய காந்த சக்தியால் கவர்ந்து வைத்துக் கொண்டால் இது சீதா லட்சுமியாக மாறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இதை கூர்ந்து கவனித்து அதை உற்று நோக்கி பதிவாக்கி அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினால் இந்த உணர்வுகள் உங்களுக்குள் எண்ணங்களாக சீதா ராமனாக இந்த உணர்வின் எண்ணங்கள் வருகின்றது. ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த உணர்வுகளை நீங்கள் இதை சுவாசிக்க சுவாசிக்க உபதேசமாயில கொடுக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே சூரியனுடைய காந்த சக்தியால் கவர்ந்து அது அலைகளாக வாயுவாக மாறப்பட போகும்போது இந்த அருள் உணர்வுகளை நீங்கள் சுவாசித்தாலே இது உங்களுக்குள் நல்ல உணர்வாக நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையாக யாம் வெளிப்படுத்திய உணர்வுகளே உங்களுக்குள் வாயுவாக அந்த சுவாசமாக அந்த உணர்ச்சியாக உங்களுக்குள் ஊட்டப்பெற்று அந்த நல்ல சிந்தனைகள் கொண்டு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையிலிருந்து விடுபடக்கூடிய தக்க உபாயங்களும் அதற்குண்டான மன வலிமையும் மன பலமும் கிடைத்து நம்முடைய சிந்தனைகளையும் அது ஞானிகள் பால் செல்லச் செய்து வாழ்க்கையில் தெளிந்து வாழ இது உதவியாக இருக்கும் என்றுதான் குரு இதை அந்த காவியங்களில் காட்டப்பட்ட தத்துவங்களை இதில் விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். ஆனால் அகசியன் அக்காலங்களில் அவன் தாய் கடவுள் பெற்ற நஞ்சின் வென்றிடும் ஆற்றல் கொண்டு அவன் வேகா நிலை பெற்றவன். அதே சமயத்தில் அவன் திருமணம் ஆகக்கூடிய அந்த பருவ காலம் வந்த பின் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அவன் எதையெல்லாம் கண்டானோ நுகர்ந்தானோ உணர்ந்தானோ இது அனைத்தையுமே தன் மனைவிக்கு இவன் செவி வழி ஓதுகின்றான். அந்த உணர்ச்சிகளை அங்கே ஊட்டப்பட போகும்போது அந்த கணவன் உணர்வு கொண்டு மனைவியும் அதை உற்று அவன் சொல்லக்கூடிய உணர்வுகளை பதிவாக்குகின்றது. பதிவாக்க நிலையில் கொண்டு அதன் வழி எண்ணி சுவாசிக்கப்பட போகும்போது அந்த மனைவியுடைய உடல்களிலும் இந்த உணர்வுகள் ஓங்கி வளரத் தொடங்குகின்றது. அந்த உண்மைகளையும் அறியத் தொடங்குகின்றது. இப்படி உணரும் சந்தர்ப்பம் அந்த பருவ நிலை பக்குவம் வரப்பட போம்பதான் அந்த மகிழ்ச்சி கொண்ட உணர்வுகளை அகஸ்தியனுடைய மனைவி வெளிப்படுத்த போகும்போது அதை காணக்கூடிய அகஸ்தியனுக்கும் அந்த மகிழ்ந்தான் உணர்வுகள் அது உருவாகின்றது. அது இருவருமே ஒருவருக்கொருவர் இந்த உயர்த்திடும் நிலைகள் கொண்டு ஒன்றிய நிலையில் கொண்டு அவள் கணவன் மனைவியாக அது என்றுமே அழியாத நிலைகளாக ரிஷி ரிஷி பத்தினி என்று வசிஷ்டரும் அருந்ததி என்று சொல்வது போன்று அவள் ஒன்றிய நிலைகளாக இரு உணர்வு ஒன்றி இரு உயிரும் ஒன்றனை இணைந்து இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உணர்வுகள் தான் சுக்ரீவன் என்றும், அதை சுவாசித்து உடலுக்குள் சேர்த்துக் கொண்டால் வாயு ஆஞ்சநேயன் என்றும், நமக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக அது தக்க உபாயங்கள் தரும் என்று குரு இதனை உணர்த்துகின்றார்கள். இந்த சகஜ வாழ்க்கையில் நாம் எத்தனையோ உணர்வுகள் கொண்டு, அதாவது நாம் தொழில் செய்கின்றோம் அல்லது குடும்பத்தில் பற்று கொண்டிருக்கின்றோம், அதே சமயத்தில் எத்தனை நண்பர்களிடம் மற்றவர்களிடம் நாம் நெருங்கி பழகுகின்றோம். ஆனால் இந்த தொழில் நிமித்தம் செயல்படுத்த போகும்போது மற்றவர்கள் கடன் கொடுத்து எல்லாம் நாம் செய்யத்தான் வேண்டியிருக்கின்றது. ஆனாலும் நாம் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெற்று அதன் உணர்வு கொண்டு பெரிய வீட்டையும் பங்களாவையோ இதையெல்லாம் கட்டி நாம் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதில் நாம் தொழில் செய்யக்கூடிய நிலையில் யாராவது ஒருத்தர் அவர் நாம் கொடுத்த கடனை அந்த உணர்வுகளை அதாவது அந்த பணத்தை திரும்ப செலுத்தாதபடி அவள் அதாவது ஏமாற்று நிலையாகவோ அல்லது அது காலதாமதமாக போட போகும்போது நமக்குள் இந்த உணர்வுகள் எரிச்சல் ஒட்டி ஆத்திரமும் கோபம் வருகின்றது. பின் அவர் என்ன வேணாலும் செய்து கொள், உன்னால் முடிந்ததை பார் என்று இது போன்ற உணர்வுகள் முற்றப்பட போகும்போது நமக்குள் அந்த உணர்வுகள் அது சுவாசிக்கப்பட போகும்போது நாம் தொழில் செய்து வீடு வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெறி பங்களாவெல்லாம் கட்டி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நாம் இந்த வாழ்க்கையை சீரமைத்து சென்றாலும் இவர் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு சந்தர்ப்பத்தால் நாம் இது சுவாசிக்கப்பட போகும்போது நமது உயிர் இதை பிரம்மமாக்கி விடுகின்றது. பிரம்மம் என்றால் உருவாக்கக்கூடிய நிலை. அந்த அவர் எப்படி அந்த பணத்தை கொடுக்காமல் காலதாமதம் படுத்துகின்றாரோ இந்த உணர்வு நமக்குள் வேதனை உணர்ச்சிகளாக அந்த உணர்வின் அணுவாக அது பிரம்மமாக சிருஷ்டித்து விடுகின்றது. பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி ஆக அந்த வேதனைப்படும் உணர்வுகள் மீண்டும் அதன் ஞானமாகவே நான் எல்லாம் செய்தேன், எல்லாம் செய்தி வாய்ப்புகளாக செய்தேன், இவன் இப்படி செய்கின்றானே, இவன் இப்படி செய்து கொண்டே இருந்தால் நான் என்ன செய்து கொள்ள என்ன செய்வது என்று இந்த உணர்வுகள் அதிகமாக முற்றப்பட போகும்போது அந்த உணர்வுகள் நமக்குள் அதே ஞானமாக இந்த உணர்ச்சிகள் உந்தப்பட்டு நான் சம்பாதித்த சொத்தையும் இந்த நாம் அழகாக கட்டிய பங்களாவையும் பார்த்தால் நமக்குள் எரிச்சலும் வேதனையும் நாம் என்ன செய்து என்ன பலன் என்று இந்த வாழ்க்கையில் நிராசையாக போகக்கூடிய நிலையாக அந்த சந்தர்ப்பம் அது உருவாகி. இதைத்தான் குருநாதர் இங்கே வேதனை என்பது விஷம், இந்த உணர்வு நமக்குள் இயக்க சக்தியாக இவ்வாறு மாற்றப்பட போகும்போது மனிதனை உருவாக்கிய இந்த மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இந்த லோகம் என்பதே அது நரக லோகமாக அந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் இந்த நஞ்சு கலந்ததாக மாறி இந்த வாழ்க்கையுடைய நிமித்தம் நாம் நம்முடைய பற்று மகிழ்ந்து வாழக்கூடிய நிலைகள் மாறி வேதனைப்படும் உலகமாக வேதனை கொண்டே வாழக்கூடிய நிலைகளாக வந்து விடுகின்றது. இதைத்தான் காவியங்களில் அதை காட்டப்பட போகும்போது தசரத சக்கரவர்த்தி என்பது பத்தாவது நிலை அடையக்கூடிய உயிர் என்றும் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் அவர் குரு என்றும் இந்த வாழ்க்கையில் நாம் சந்தர்ப்பவசத்தால் சம்பாதித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் வசதி வாய்ப்புகளை பெருகினாலும் அதில் ஒருவர் ஏமாற்று நிமித்தம் வந்தால் அந்த கவர்ந்து கொண்ட உணர்வுகள் அது நம்முடைய நோக்கம் அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் மாறப்பட போகும்போது வேதனையை வளர்க்கக்கூடிய நிலை அந்த நுகர்ந்தறிந்த உடல் வரப்பட போகும்போது அதனுடன் இணைந்த சக்தியாக நம்ம இழிநிலையான நரக லோகத்துக்கு அழைத்து சென்று விடுகின்றது. யாரும் தவறு செய்யவில்லை, ஆனால் இது போன்ற நிலைகள் தான் வாழ்க்கை நம்மை அறியாமல் தீமையான நிலைகள் வந்தால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய தக்க உபாயங்களை சிந்தனை இல்லாத போகும் பொழுது இந்த வாழ்க்கை நரகமாகின்றது. நாம் நரக லோகத்திற்கு செல்லும் நிலையாக இந்த உடலுக்கு பின் நஞ்சு கொண்ட நிலையாக ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது வருகின்றதாக இதிலிருந்து மீட்க வேண்டும், இதிலிருந்து மீட்டிட வேண்டும் என்றுதான் அந்த அகஸ்தியன் அவன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான நிலைகளை அது உங்களுக்கு உபதேச வாயிலாக ஆஞ்சநேயர் அந்த வாயுவாக உங்களுக்குள் அது சுவாசிக்க செய்து இந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய உணர்வுகளும் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்திகளும் அந்த ஆற்றல் மிகுந்த சக்திகளை இதை வசிஷ்டர் இது தவறக்கூடிய சந்தர்ப்பமாக நுகரக்கூடிய சந்தர்ப்பமாக உங்களுக்குள் உருவாக்கின்றோம். இதை நீங்கள் நுகர்ந்தால், இதை நீங்கள் கவர்ந்தால் அந்த துருவ நட்சத்திரம் எப்படி தீமைகளை வென்றதோ, கணவன் மனைவியாக ஒன்றி வாழ்ந்ததோ, அவள் எப்படி ஏகாந்தமாக இது மகிழ்ந்த உலகமாக ஒரு மெய் உலகமாக அருள் உலகமாக அவர்கள் தங்களுக்குள் சிருஷ்டித்து இன்று துருவ நட்சத்திரமாக பேரல் பேரொழியாக வாழுகின்றார்களோ இந்த எல்லையை அடைய முடியும். அவர் இந்த தீமை நீக்கக்கூடிய சக்தியை நமக்குள் அரும்பெறும் சக்தி இந்த குரு காட்டிய வழியில் இந்த சக்திகளை பெற வேண்டும். இதுவே நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று குரு இதில் உணர்த்துகின்றார்கள்.
அன்று அகஸ்தியன் தான் வந்த நிலைகளை வேக வைத்து ஆக தனக்குள் அதை சுவையாக உருவாக்கி அந்த சுவையான உணர்ச்சிகள் உண்டு அந்த உணர்வின் தன்னை தனக்குள் கருவாக்கினார். ஆகவே இந்த சுவைமிக்க உணர்வில் மகிழ்ச்சி என்ற உணர்வை தோற்றி வைக்கும் நிலையை அவனுக்குள் பெற்றான். ஆகவே விஷத்தின் அளவை அடக்கியதனால் அதன் உணர்வு பெற்று நமது பூமி துருவத்தின் வழி எவ்வாறு கவர்கின்ற உண்மையை உணர்ந்தான். உணர்ந்து தனக்குள் வளர்த்து கொண்ட நிலைகளில் நமது பூமி துருவத்தின் பாதையில் குவித்து துருவத்தின் பாதையில் நம் பூமிக்குள் எப்படி கொண்டு வருகின்ற நிலையை உணர்ந்தான். அதனால்தான் அதனின்று வெளிப்படும் உணர்வை அவன் வெளிப்படுத்தினால் அகஸ்தியன் துருவனாகின்றான். ஆக திருவத்தின் ஆற்றலை அறிந்து கொண்ட பின் அவன் வளர்ச்சியில் தான் கண்டு உணர்ந்த உணர்வின் உண்மையின் உணர்வினை திருமணமான பின் தன் மனைவிக்கு எடுத்துச் சொல்லியிருந்தான். ஆக மனைவி உடலை பறிந்ததும் கணவன் ஒத்த நிலைகள் கொண்டு அந்த மனைவியும் அந்த உணர்வுகளை இயங்கி பெறுகின்றான். ஆக கணவனால் இத்தகைய உண்மை அறிய நேர்ந்தது என்ற உண்மையை அறிந்து கணவன் மீண்டும் உயர வேண்டும் என்று கணவனை மதித்து நடக்கின்றான். அதே சமயத்தில் இவன் கண்ட உண்மையை கேட்டறிந்த மனைவி தன் நிலையினை அறிய தொடங்கிவிட்டது அறிந்து கொண்டது என்ற மகிழ்ச்சி உருவாக்கின்றான். ஆகவே அது உணரும் உயரின் நிலை வேண்டும், எங்கள் இருமனம் ஒன்றிட வேண்டும் என்ற உணர்வினை வளர்த்துக் கொள்கின்றன. ஆகவே இரு உயிரும் ஒன்றனை இணைந்து இந்த உணர்வின் தன்னை அந்த ஒளி கதிராக இவர் உடலிலே உருவாக்கிக் கொள்கின்றன. இப்போது நாம் ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான் என்று அன்புடன் பரிவுடன் பாசத்துடன் நாம் கேட்கப்படும்போது அந்த வேதனை உணர்வை நாம் நுகரப்படும் போது அந்த வேதனையின் உணர்ச்சியை தான் ஓ என்று பிரணமாக்கி எம் என்று நம் உடலாக மாற்றுங்கள் ஓம் நமச்சிவாய. ஆகவே நாம் எண்ணும் உணர்வின் தன்மையை, அந்த வேதனை உருவாக்கும் கருத்தன்மையை நம் உயிர் உண்டாக்கி விடுகின்றோம். ஆக அவ்வாறு அது உண்டாக்கிவிட்டால் அதன் அணுத்தன்மைகள் நம் உடலுக்கு சென்று பிரம்மமாகின்றது. அது அணுவாக வெளித்து எந்த வேதனைப்பட்டதோ அதை உணவாக உட்கொள்ளும் அணுவாக விளைகின்றது. ஆகவே அந்த வேதனை உருவாக்கும் அணுத்தன்மையை தன் நிலைகளிலே கருக்க செய்யும். அணுத்தன்மை அதனுடைய உடலை கருக்க செய்யும் போது அதில் வரும் மலத்தின் தன்மை உடலாக மாறுகின்றது. அந்த வேதனை என்று உருவாக்கும் உணர்வின் மலங்கள் நம் உடலில் சேர்க்கப்படும் போது நான் நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் நடிகை தெரிகின்றது. ஆகவே உடலின் தன்மை, இந்த உடலாக இருந்தாலும் இது சிவத்தன்மை அடைகின்றது. உடல் என்பது உடையும் தன்மை, ஆனால் சிவம் என்றும். ஆக நம் உயிர் ஈஸ்வர லோகமே, ஈஸ்வரனாக உருவாக்கின்ற ஈஸ்வர லோகம் என்றும் உயிர் வீற்றிருக்கும் இடம். அதன் உணர்வின் தன்மை நாம் இரத்த நாணங்களில் சேர்க்கப்படும்போது இந்திரலோகம் என்றும். அது நம் உடலை சுழந்து அந்த அணுத்தன்மை பெருக்கிவிட்டால் அந்த வேதனை என்ற அணு எங்கே பெறுகின்றதோ அந்த வேதனை அணுவின் தன்மை பட்ட பின் அந்த வேதனையான உணர்வின் தன்மை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அது பிரம்மம் என்றால் வேதனை உருவாக்கும் அணுவாயிட்டால் அது பிரம்மன் என்றும் அதன் மனைவி சரஸ்வதி என்று. அந்த வேதனை உணர்ச்சி மனத்தை வெளிப்படுத்தினால் அதனுடைய சக்தி அதனுடைய இணைந்து அது எவ்வாறு செய்யப்படுகிறதான் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும். ஆக துடிப்பின் ஈர்ப்பின் நிலையில் வரப்போம்போது காந்த பலனுக்கு பேச அந்த லட்சுமி என்றும் இப்படி காரணக்கேறு வைத்து அழைக்கின்றனர். ஆகவே இவ்வாறு உருவான இந்த உணர்வுகள் உடலாகும் போது சிவம் என்றும், இது பார்வதி தன் கண்ணால் பார்த்து அந்த உணர்வின் தன்மை உடலாக உறைந்த நிலை என்பதுதான் சிவனின் மனைவிக்கு பேர் பார்வதி என்று காரணம் தெரிவிக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் இந்த உண்மையின் உணர்வை நாம் அறிந்து நமது வாழ்க்கையை எப்படி இயக்குகின்றது, நமது உடல் உயிரின் இயக்கங்கள் எவ்வாறு மாற்றுகின்றது, உணர்ச்சி நிலைகள் நம்மை எப்படி இயக்குகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் இப்படி காரணம் தெரிவிக்கின்றார். ஆகவே இந்த உண்மையை உணர்ந்த இந்த அவசியன் தனது எப்படி ஒரு நோயாளி உணர்வு நமக்குள் எடுத்து அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் வரும்போது நரகலோகம், வேதனை என்ற உணர்வு நமக்குள் அதிகமாக வளர்க்க சேர்ந்தால் நரகலோகமாக மாறுகின்றது. நாம் வேதனை நம் உடல் எடுத்து அம்மா அப்பான்னு என்று அலறிக்கொண்டே தான் இருக்கும். அப்போ அது மகிழ்ச்சியான உணவை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்றமா, மகிழ்ச்சியான சொல்லை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றமா, அது வெறுக்கின்றோம். ஆனால் இன்று பணம் தேடலின் நிலைகள் நாம் செல்லப்படும் போது அது சரியான நிலைகள் அந்த வரவு வரவில்லை என்றால் வேதனை என்று உருவாக்கும். அந்த வேதனை என்ற எண்ணங்கள் எண்ணும்போது நமது உயிர் அந்த வேதனை உருவாக்கும் அது கருத்தன்மையாக உருவாக்கி விடுகின்றது, அந்த இந்த லோகமாக மாற்றுகின்றது. நம் உடலில் அந்த வேதனை உருவாக்கும் அணுத்தன்மையை விடைகின்றது. எனக்கு இன்னாருக்கு கொடுத்து இவர் கொடுக்கவில்லை அவர் நினைத்த இந்த வேதனை உணர்வுகள் அந்த அணுவாக விளைந்த பின் மீண்டும் அது பிரம்மலோகமாக மாறி அவரை நினைத்தே நமக்குள்ள அந்த அணுக்கள் பெருக்கமாகி அந்த பெருக்கத்தின் தன்மை அடைந்த பின் யார் மேல் இந்த வெறுப்பின் தன்மை அதிகமாக சேர்க்கின்றோமோ அதன் உணர்வு நமக்குள் பதிவான பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் அதனால் நோயாகி அவன் நினைவாகி இந்த உயிரான்மை வெளிவந்த பின் நமக்கு யார் கொடுக்காது செய்தார்களோ அந்த உடலுக்குள் இந்த உயிர் அழைத்து செல்லுகின்றது. அப்ப இந்த உடலின் தன்மை அங்கே சென்ற பின் அவருக்குள் வேதனையாக மாற்றுகின்றது. ஆக தொழிலின் நிமித்தம் உடல் நலம் பெற வேண்டும் என்றும் கடன் கொடுத்தாவது நாம் தொழிலை பெருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். சந்தர்ப்ப வேதத்தால் இது வரவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து வேதனை அணுக்களை நமக்குள் பெருக்கி அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள்ளாக்கி இது நரக லோகமாக தான் நம்மை மாற்றி விடுகின்றேன். இதுக்கு மாற்றுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா? ஆக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம், தேட வேண்டும் என்று எண்ணுகின்றோம், அழகான பங்களாவை கட்டுகின்றோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த வேதனை உடலின் தன்மை அழகுபடுகின்றது, வேதனை என்று உணரும்போது உடல் சுருங்குகின்றது. அந்த அழகான பங்களாய் நாம் உற்று பார்த்தாலே அந்த வெறுப்பின் தன்மை வருகின்றது. ஆக பற்று எங்கே இருக்கின்றது? முதலில் செல்வத்தை தேட வேண்டும் என்று வருகின்றது. அது அனுபவிக்கும் உணரும் விஷத்தன்மை மாறும்போது அதை வெறுக்கும் சக்தியாக தான் மாறுகின்றது. ஆனால் இந்த உயிர் இந்த உணர்வின் இயக்கமாக நம்மை எப்படி இயக்குகின்றது, எதன் வழி வாழ்த்துகின்றது என்பதனை இன்று காவிய தொகுப்புகளில் சாதாரணமா ராமாயணத்தை எழுதியுள்ளார். ஆக நாம் பத்தாவது நிலை அடைந்த நாம் இந்த தசரத சக்கரவர்த்தி என்றும் அதாவது வசிஷ்டர் பிரம்ம குரு என்றும் இப்ப வேதனை என்ற உணர்வை நாம் நுகரப்படும் போது எனக்கு கடன் கொடுக்கவில்லையே என்று இயங்கி நாம் பெறுகின்றோம். இந்த உணர்வின் தன்மை அது நமக்குள் அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாக்கி விடுகின்றது. ஆகவே அது பிரம்மமாகி விடுகின்றது. ஆகவே அவ்வாறு நாம் எடுத்து நம் உடலாக சேர்த்து கொண்டதும் அந்த அவசிஷ்டன் மனைவி அருந்ததி. நாம் எதை கவர்ந்தோமோ அந்த வேதனையின் உணவு கொண்ட அந்த சக்தி நம்முடன் சேர்த்து இயங்கும் என்பதனை ராமயானுக்கு தெளிவாக கூறப்படுகின்றது. ஆக தசரத சக்கரவர்த்தி என்பது இந்த உயிரான நிலைகளில் நாம் எத்தனை கோடி சரீரங்களை பெற்று நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றும் இன்று தசரத சக்கரவர்த்தி நாளொரு மேனியாக தனக்கு கங்கணம் கட்டாதே அவன் திருமணம் செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்வார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குணங்களை நாம் நுகர்கின்றோம். அது கவர்ந்து கொண்ட சக்தி நமக்குள் பிரம்மமாக உருவாகின்றது. அதன் இணைந்து சருந்தரியாக அக்குணத்தின் சக்தியாக நமக்கு இயக்குகின்றது என்ற நிலையை இந்த காவிய தொகுப்புகளில் இந்த தசரத சக்கரத்தின் நிலையும் அந்த உணர்வின் சுவை சீதா ராமா நாம் சூரியன் கவரும் உணர்வுகள் எந்த சுவையும் தன்னை கவர்ந்து கொள்வதோ சீதா லட்சுமியாக மாறுகின்றது. இப்ப நாம் சொல்லும் உணர்வினை சூரியன் சாந்த சக்தி கவர்ந்து கொள்கின்றது, சீதா லட்சுமியாக மாறுகின்றது. உங்கள் சுவைகளில் இந்த உணர்ச்சியின் தன்மை உந்தப்படும் போது கண்வழி இது கவர்ந்து உயிரிலே நுகரப்படும் போது நாராயணன் திரேதா யுகத்தின் சீதா ராமனாக தோன்றுகின்றார். இப்ப நாம் சொல்லும் உணர்வின் தன்மையை நீங்கள் நுகரப்படும் எந்த சுவையோ அந்த உணர்ச்சிக்கு ஒப்ப அந்த எண்ணத்தை தோன்றுகின்றான் ராமனின் பக்தன் ஆஞ்சினை. ஆக இதையெல்லாம் சுக்ரீவன் அதாவது யார் இந்த ராமன் யார் என்றால் இப்ப சூரியனுடைய பிள்ளைகள் தான் சுக்ரீவனும் இந்த ஆஞ்சினேயனும் வாலி. இப்ப வேதனைப்படும் உணர்வின் தன்மை நுகரப்படும் போது அது வாலியாகி விடுகின்றது. அந்த வாலி என்ற உணர்வை நாம் நுகரப்படும் போது நமக்குள் நல்ல குணங்களின் தன்மை இழக்கப்படுகின்றது. ஆகவே வாலி எவரை பார்த்தாலும் சம வலுவை பெற்றுக் கொள்வான் என்று. ஆனால் அதே சமயத்தில் சூரியனோ தனக்குள் கவர்ந்து கொண்ட அதாவது ஒரு செடி கொடிகளின் சத்துக்களை கவர்ந்து கொண்டால் அதில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊன்றினால் அந்த வித்தின் ஈர்ப்பின் துணை கொண்டு பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அந்த சத்தை கவர்ந்து அந்த செடி வளர்கின்றது. நாம் நல்ல மனிதர்களாக இருக்கும் நாம் நல்லதை நாம் சொல்லும் போது அதை கவர்ந்து கொள்ளும் நமக்கும் நன்மை செய்யும் தன்மை வருகின்றது. ஆகவேதான் சுக்ரீவன் எவருக்கும் நன்மை செய்வன் என்றும் சூரியன் புத்திரன் என்றும். ஆகவே ஆஞ்சநேயன் ஒரு மந்திரி. இப்ப நாம் பலவிதமான நல்ல உணர்வுகளை நாம் சுவாசித்து நல்ல குணங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் இப்ப நாம் சொல்லும் போது இந்த சொல் வெளிவரும் போது சூரியன் காந்த புலன் கவருகின்றது. அப்படி கவர்ந்ததென்றால் அந்த கவர்ந்து கொண்ட உணர்வுகள் அது சீதா லட்சுமியாக மாறினாலும் உங்க செடிகளில் இந்த உணர்ச்சிகள் உந்தி ஆக நீங்கள் நுகர்ந்து உயிரிலே படும்போது அந்த உணர்ச்சிகள் எண்ணங்களாக தோன்றுகின்றது. அதான் எண்ணத்தை தான் அதாவது சீதா ராமனாக இந்த சுவை இது கவர்ந்து கொண்டது நீங்கள் நுகர்ந்தால் உயிரிலே பட்டத்தின் இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் பரவை செய்கின்றது. அப்போ அந்த உணர்ச்சி வரப்பும் போது எண்ணங்கள் தோன்றுகின்றது. இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதும் சொல்லப்படும் போது வாய்வாக மாறுகின்றது. வாயுவின் புத்திரன் ஆஞ்சநேயன் ஆனால் ராமனின் பக்தன். ஆக இந்த உணர்வு இந்த எண்ணத்தால் அது சொல்லும் உணர்ச்சிகளை அதன் வழிப்படி செய்கின்றான். ஆக அவன் ஒரு மந்திரி. ஆக நாம் நல்ல உணர்வுகளை சொல்லப்படும் போது இந்த ஆலோசனை நல்ல உணர்வுகளை உங்களுக்குள் அது உணர்த்துகின்றது என்பதனை தான் இவ்வாறு ராமயான காவியங்களை தெளிவாக கூறுகின்றது இந்த சாஸ்திரங்கள். மனிதன் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் நுகரும் உணர்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நாம் நுகர்ந்ததை மாற்றி அமைப்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற உண்மையினை மனிதன் அறிவதற்கே தான் இதை கூறுகின்றான்.
குருநாதியிலே சிவதனுசு விஷ்ணு தனுசு என்பதை பற்றியும் ராமாயணத்தில் மறைந்திருந்து வாலியினுடைய செயலை ராமன் தடுத்த நிலைகளையும் பலராமன் பரசுராமன் என்றும் வராகன் அது எப்படி சாக்கடை என்ற நிலையில் அசுத்தமான நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து நல்ல உணர்வுகளை நுகர்ந்து அந்த தீமையான உடலை பிளந்து நல்ல உடலாக மனிதனாக உருவாக்கக்கூடிய அது சந்தர்ப்பம் எப்படி உருவானது என்பதை பற்றி அந்த விஷ்ணு தனுசை பற்றியும் இதில் விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். வேதனை என்ற உணர்வுகளை நாம் சுவாசித்தாலே அது நஞ்சு, அதை இரண்யன் என்றும் காவியத்தில் காட்டியிருக்கின்றார்கள் என்று குரு நமக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். ஏனால் நாம் இந்த எட்டாவது நிலை என்று சொல்லக்கூடிய பலராமன் என்ற நிலை வந்தாலும் நாம் இந்த எத்தனை விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இந்த வாழ்க்கை நிமித்தம் பலருடன் நாம் பழகப்பட போகும்போது அல்லது பலருடன் தொடர்பு கொள்ளப் போகும்போது நமக்குள் பல எண்ணங்கள் அது வரத்தான் செய்கின்றது. நான் பலருடன் அது பேசி பழகினாலே பலருடைய எண்ணங்கள் ஏனென்றால் அது அறிந்து கொண்டு அது தெரிந்து கொண்டால்தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடிகின்றது. ஆனாலும் இந்த உணர்வுகள் நாம் பரிணாம வளர்ச்சியில் இது வந்த நிலையிலே பார்த்தோம் என்றால் பன்றியாக இருக்கப்பட போகும்போது அந்த உடலிலே நாற்றமான நிலைகளை எண்ணாது அதற்குள் தனக்கு வேண்டிய நல்ல உணர்வுகளை அது அந்த வாழ்நாள் முழுவதும் அது சுவாசித்து அந்த உணர்வு பிரகாரம் அது வலுக்கொண்ட நிலை வரப்பட போகும்போதுதான் அதைத்தான் குரு இங்கே அது வாழ்நாள் முழுவதும் அந்த நல்ல உணர்வுகளை அதாவது கெட்டதை பிளந்து நல்லதை எடுக்கும் நிலையாக வரப்போகும்போது இது தவமாகவும் அந்த உயிரான விஷ்ணு அங்கே வரம் கொடுப்பதாகவும் ஆக இந்த பன்றி வாழ்நாள் முழுவதும் இந்த நல்ல உணர்வுகளை நுகர நுகர அந்த உயிரான விஷ்ணு இது எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் தனுசாக மாறி இந்த விஷ்ணு தனுசு என்ற நிலைகளை அது பயன்படுத்திய நிலையில் கொண்டுதான் அடுத்து அது தீமைகளை பிளந்திடும் தீமைகளை நஞ்சாக மாற்றிடும் மனித உடலாக அது ஆற்றல் மிக்கதாக உருவானது என்று குரு இதில் விளக்க உரையாக சொல்லி ஆக மனிதனான பின் பரசுராம் என்று முதல்ல சொன்ன அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் நல்லது கெட்டது என்று அறியக்கூடிய நிலைகளை இது சமப்படுத்தக்கூடிய நிலை பெற்று இங்கே வந்தாலும் இந்த வளர்ச்சியின் பாதையில் வரப்பட போகும்போது பல உணர்வுகள் தொழில் நிமித்தம் குடும்பத்தில் குழந்தைகள் கணவன் மனைவி இப்படி நண்பர்கள் என்று எத்தனை பேருடன் நாம் பழக நேருகின்றது பார்க்க நேருகின்றது அல்லது ஒரு வேடிக்கையாக ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் நாம் பல விஷயங்களை நாம் நம்மை அறியாமல் நுகரப்பட போகும்போது அதில் அறியாது நாம் நுகர்ந்த உணர்வுகள் சந்தர்ப்ப வசம் அது பதிவாகிவிட்டால் அந்த உடல் பெறும் உணர்வுகளாகவே அது சிவ தனுசாக அது உருப்பெறுகின்றது அதாவது சிவ தனுசு என்று சொன்னாலும் பரசுராம் என்று சொல்லப்பட்ட நிலையில் கொண்டு அதை சமப்படுத்தும் நிலையாகத்தான் வருகின்றது. ஆக நன்மை எது தீமை எது என்று அதற்கு முன் நாம் வராகனாக இருந்து அதற்கு முன் பல அவதார நிலைகள் பல உயிரினங்களாக வாழ்ந்து அதில் நன்மை பெறும் சக்தியாக வலுகொண்ட உணர்வை சுவாசித்துதான் சமப்படுத்தக்கூடிய உடலாக பரசுராமனாக பெற்றிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் பெரிதொரு மனிதன் செய்யக்கூடிய தவறான உணர்வுகளோ அல்லது நம்மை தாக்கிட்டு பேசும் உணர்வுகளோ அல்லது நம்மை ஏமாற்றும் நிலையோ அல்லது நம்மை பழி தீர்க்கும் உணர்வாக நம்மை குறை சொல்லும் நிலைகளாக வந்துவிட்டால் அவரை தாக்க வேண்டும் என்ற உணர்வு வருகின்றது. அவருக்கு எப்படியாவது இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருகின்றது. பின் அவரை வீழ்த்திடும் உணர்வே வருகின்றது. ஆக நாம் நல்லதை நமக்குள் தீமையை விலக்கி வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் பெற்று பரசுராமாகி வளர்ச்சி அடைந்து வந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் அவளை வீழ்த்திடும் உணர்வு வரப்பட போகும்போது அதை சமப்படுத்தும் நிலையாக அந்த வீழ்த்திடும் உணர்வாகவே அது விளைந்து விடுகின்றது. அதைத்தான் குருநாதர் இங்கே சிவ தனுசு என்று சொல்லுகின்றார். ஆக நாம் பரிணாம வளர்ச்சியில் அந்த உயிரான நிலையில் கொண்டு நல்ல உணர்வுகளை பெற வேண்டும் என்று வலுக்கூட்டி எடுக்கப்பட போகும்போது விஷ்ணு தனுசாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தாலும் இந்த மனித வாழ்க்கையில் நாம் பிறரை தாக்கிடும் உணர்வோ அல்லது பிறருடைய துன்பமான உணர்வுகளோ அல்லது பிறரை இதுபோன்று நமக்கு அடிக்கடி இடைஞ்சல் செய்கின்றார்கள் நம்மை வேதனைப்படுத்துகின்றார்கள் நம் போகும் பாதையெல்லாம் இடைஞ்சல் செய்கிறார் என்று இதுபோன்ற உணர்வு வரப்பட போகும்போது நம்மை அறியாமலே தாக்கிடும் நிலையாக வீழ்த்திடும் நிலையாக உணர்வு இந்த வளர்ந்து விட்டால் அது சிவ தனுசாக மாறப்பட போகும்போது இதிலிருந்து விடுபடக்கூடிய இதிலிருந்து மாற்றி அமைக்கக்கூடிய அந்த நல் சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் வராதபடி அவனை தாக்க வேண்டும் அடுத்தவரை வீழ்த்த வேண்டும் அல்லது இது எதுவும் முடியவில்லை என்றால் நம்மால் முடியவில்லை என்று அந்த வேதனையான உணர்வுகளை வளர்க்கக்கூடிய நிலையிலாக இதுபோன்று இதைத்தான் இங்கே போர் முறை என்று சொல்லுகின்றார் குருநாதர். அதாவது பரசுராமன் சிவ தனுசை எடுக்கின்றான் ஆனா சீதாராமனோ விஷ்ணு தனுசை எடுக்கின்றான். இந்த விஷ்ணு தனுசு என்ற நிலைகளை இன்னும் தெளிவாக காட்டப்படுவதும் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி அதாவது கணவன் மனைவியாக ஒன்றின் நிலையில் கொண்டு இருவருமே இந்த வாழ்க்கையில் வந்த இருள் சூழ்ந்த நிலைகளை அது ஒளியின் சுடராக நஞ்சை வென்று அவள் துருவ நட்சத்திரமாக இன்று அவள் பேரருள் பேரழியாக வாழ்ந்து கொண்டிருப்பது அது விஷ்ணு தனுசு என்று அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை அது எடுக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அது விஷ்ணு தனுசு அந்த உயிரோடு ஒன்றி அவர் ஒளியாக வாழ்கின்றது அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்கு அதை உணர்த்தினாலும் ஆக இந்த நம் உடல் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இப்போ முதல்ல சொன்ன மாதிரி மற்றவர்களை தாக்கக்கூடிய உணர்வுகளோ மற்றவர்களை வீழ்த்தக்கூடிய உணர்வுகளோ நம் சந்தர்ப்பம் அது அமைந்துவிட்டால் அது சிவ தனுசை எடுக்கக்கூடிய நிலையாக அதை சமப்படுத்தினால்தான் சரியா வரும் அவனை தாக்கினால்தான் சரியா வரும் அவனை வீழ்த்தினால்தான் சரியா வரும் அவனை உதைத்தால்தான் சரியா வரும் அவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் செய்தால்தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கின்ற இப்படி எத்தனை சிவ தனுசனுடைய உணர்வு எடுக்கப்பட போகும்போது அங்கே நாம் நல்ல நிலைகள் பெறக்கூடிய நிலைகளுக்கும் இது போன்ற உடல் பெறும் உணர்வுகளுக்கும் அது போர் முறையாகப்பட போகும்போது ஆனால் அது காவியத்திலே காட்டப்பட போகும்போது அங்கே ராமன் தான் ஜெயிப்பதாக காட்டுகின்றார். அதாவது ஜெயிப்பது என்றால் இந்த உடல் பெறும் உணர்வுகளை மாற்றி அது ஒளியான நிலையில் பெறப்பட போகும்போதுதான் அது முழுமை பெறுகின்றது. மீண்டும் இந்த உடல் பெறும் உணர்வுகளை சுவாசித்து விட்டால் இது மீண்டும் அதாவது நாம் மிருகமாக இருந்து அதிலிருந்து நல்ல உணர்வு பெற்றுதான் மனிதனாக வந்துள்ளோம் சமப்படுத்தக்கூடிய நிலையில் கொண்டு அடுத்த நிலையாக நாம் கல்கின்ற நிலையா அந்த ஞானிகள் சென்ற பாதையில் சென்றால் அது விஷ்ணு தனுசாகின்றது. ஆக அந்த நிலையில் எடுத்து அங்கே முழுமை அடைந்தால்தான் அது அதனுடைய நிலையில் நாம் அது ராமன் ஜெயிக்கின்றான் என்ற நிலையாக அங்கே உணர்த்துவது போன்று நாம் இந்த மனித வாழ்க்கையில் எத்தனை நிலையில் கொண்டு நமக்கு இடைஞ்சல் செய்தவர்கள் துன்பம் செய்தவர்கள் அவரிடமிருந்து நான் விடுபட்டேன் அவர்களை நான் ஜெயித்தேன் இது போன்ற நிலைகளைத்தான் நாம் ஜெயம் என்று நினைத்து அந்த தனுசு என்ற நிலை மற்றவர்கள் அடக்கியாளர் உணர்வுகளை வருகின்றது. ஆனால் குருநாதர் இங்கே இந்த உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வுகளில் எதுவும் விஷத்தன்மை நஞ்சான உணர்வுகள் பழிதீர்க்கும் உணர்வுகள் மீண்டும் உடல் பெறும் உணர்வுகள் நமக்குள் சேராதபடி அந்த ஒளியான உணர்வுகளை நமக்குள் வளர்ப்பதே இது விஷ்ணு தனுசு என்று காட்டி இந்த உண்மையின் உணர்வுகளை நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே விளக்க உரையாக கொடுக்கின்றார். அதனால்தான் இங்கே விஷ்ணு தனுசை அவன் சீதாராமன் எப்படி பயன்படுத்துகிறான் என்றால் அந்த குகையில் அது வாளியை அவன் அவனுக்கு தெரியாதபடியும் அடைத்து விடுகிறான் என்று சொல்லினேன் என்றால் அந்த சிவதனுசு என்ற உணர்வு நமக்குள் உடலில் இருந்து அது வெளிவரப்பட போகும்போது ஆன்மாவிலிருந்து மீண்டும் மீண்டும் சுவாசிக்கக்கூடிய நிலைகளை இது மாற்றி அமைத்து இந்த புருவ மத்தியில் நமது உயிர் இயக்கக்கூடிய சக்தியாக அந்த இடத்திலே இந்த உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தை விஷ்ணு தனுசு என்று சொல்வது இந்த இடத்திலே நின்று துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை உயிர் வழி சுவாசிக்கப்பட போகும்போது இங்கே வாலி என்ற நிலையில் நமக்குள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தீமையான உணர்வுகள் அதனுடைய உணர்வுகள் கலந்திருந்து ஆன்மாவிலிருந்து சுவாசித்து அந்த உணர்வுகள் மீண்டும் விளையாதபடி அந்த உணர்வு நமக்குள் போராட்டம் பண்ணாதபடி இதை வென்ற இதை ஒடுக்கிய இதை ஒளியாக மாற்றிய ஆக்கசக்தியாக மாற்றிய அந்த மெய் உணர்வுகளை உயிர் வழி சுவாசித்து அந்த உணர்வுகளை நாம் பெற்று பழக வேண்டும். அதுதான் விஷ்ணு தனுசு என்று இதனுடைய முறைகளை குரு இதிலே அதை நாம் தெளிவாக தெரிந்து அந்த உணர்ச்சிகளுக்கு குரு நம்மை அழைத்து சென்று அந்த உணர்வுகளை வளர்த்திடும்படியாக இதை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
வேதனைப்படும் உணவின் தன்மை நாம் நகர்ந்து விட்டால் அப்ப அது வாலி ஆகிவிடுகின்றது. அந்த வாலி என்ற உணர்வுகள் நம் உடலுக்குள் போகிவிட்டால் நம் நல்ல குணங்களை செயலற்றதாக இறங்கினாக மாறிவிடுகின்றது. ஆக கொள்ளும் நிலை அது பெறுகின்றது. இந்த வலிமை நல்ல குணங்களை கொள்ளும் நிலை வருகிறது என்று இங்கே இறங்கின் என்று சொல்லுகின்றன. மனிதன் ஆனத்தின் இன்று நாம் நுகரும் நிலை ஒன்பதாவது நிலை. ஆக எட்டாவது நிலையோ பலருடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்ளும் நிலை வருகின்றது. ஆக இது பலராமன். ஆக பலராமன் பல எண்ணங்கள் நமக்குள் தோன்றுகின்றது. இப்ப பல எண்ணங்கள் என்று நமக்குள் வரப்படும் போது நாம் பல உணர்வின் சக்தியை நமக்குள் பெற்ற பின் இந்த உடலிலே விளைந்த உணர்வுகளோ இது சிவதனுசு. ஆக உடலில் உருவான இந்த உணர்ச்சிகள் அதன் உணர்வு கொண்டு நம்மை நம் உடலுக்குள் இயக்குவதும் அந்த உணர்ச்சியில் தோண்டி நம்மை செயல்படுத்துவதும் இந்த சொல்லின் தன்மை பிறருடைய நிலைகள் உணர்ச்சிகள் உந்துவதும் இந்த நிலை வருகின்றன. அதனால்தான் சிவதனுசு. ஆகவே இந்த சிவதனுசை வைத்திருப்பார் நாம் பல கோடி சரீரங்களை நீக்கி நீக்கி பல உணர்வின் தன்மை வந்து பலர்றோம். ஆக நாம் இந்த மனிதனாக பிறப்பதற்கு முன்னாடி கடவுளின் அவதாரத்தில் வராக அவதாரம் பல கோடி சரீரங்களை நீக்கி நீக்கி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 வராகன் என்ற உடலை பெறுகின்றது. பண்டின் உடலை பெற்று சாக்கடையில் உள்ள நாட்டத்தை பலர்ந்து அதில் மறைந்த நல்ல மனத்தை நுகர்ந்து அது உணவாக உட்கொள்கின்ற அதன் வாழ்நாளில். ஆகவே இது தீமைகளை நீக்கும் உணர்வின் தன்மை எழுப்பும்போது அந்த பன்றி அந்த உயர்ந்த உணர்வின் தன்மை எழும்பு உயிரில் எழுப்பும்போது விஷ்ணு தன்ஸ். ஆகவே பன்றியின் உடலின் உயிர் இந்த உடலின் தன்மை எடுக்கப்படும் போது இந்த உடல் உள்ள தீமை அணுக்களை மாற்றுவதற்காக இந்த உயிர் அந்த பன்றி தன் தீமைகளை நீக்கும் உணர்வினை சாக்குடைக்குள் இருக்கும் நாக்கத்தை தன் உணர்வால் பாய்ச்சி வைத்து அந்த உயிரின் நிலைகளின் நல்ல மனங்களை நுகர்ந்து அது உடலுக்குள் அதை சேர்க்கின்றது. ஆகவே இது விஷ்ணு தன்ஸ். ஆக உயிரால் உயிரின் தன்மை அங்கு விஷ்ணு வரம் கொடுக்கிறான் என்றும் ஆக விஷ்ணு தனுஸ் என்றால் அந்த உயர்ந்த தீமைகளை நீக்கிடும் உணர்வுகளை அது நுகரப்படும் போது அந்த உணர்ச்சிகள் அது உடலில் உள்ள நிலைகளை மாற்றி ஆக தன் உணர்வின் தன்மை முன் நின்றாலும் இந்த தீமைகளை பிளந்து நல்ல மனங்களை நுகரும் ஆற்றல் பெறுகின்றது. அதனால்தான் இது விஷ்ணு தனுசு என்றும் இந்த உடலின் தன்மை பெற்றப்பின் இங்கே தீமைகளை நீக்கிடும் உணர்வின் தன்மை பெற்றப்பின் இந்த உடலை விட்டு வந்த இந்த உயிர் மனிதனாக பறக்க செய்கின்றது பரசுராம் ஆக சமப்படுத்தும் நிலை வருகின்றது. நாம் உணவாக உட்கொண்டு உணவின் சத்தை நாம் நமது மனிதனானத்தின் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. அதே சமயத்தில் தீமையை வென்றிடும் உணர்வுகள் நாம் உடலே பெற்ற பின் இது சமப்படுத்தும் எண்ணங்கள் வருகின்றன. அதனால்தான் பரசுராம். ஆக நாம் ஒன்று தீமை என்று நிலை வரும்போதும் அது சமப்படுத்தி கொண்டும் அந்த உணர்வின் உணர்ச்சிகள் நமக்குள் தோற்றுவிக்கின்றது. அதை கொண்டு மனிதன் வாழ்க்கையை தீமையை சமப்படுத்தி நமக்குள் வாழும் அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு வருகின்றது. இருப்பினும் இப்ப வேதனை என்று உணர்வு ஒருத்தன் தாக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் நமக்குள் அந்த அணுவின் தன்மை நமக்குள் ஆனப்பின் அது சிவதன்சாக மாறுகின்றது. அந்த உடலுக்குள் ஒருவன் தீமை செய்கிறான் என்றால் அந்த தீமை செய்யும் உணர்வில் நாம் நுகர்ந்தான் அந்த தீமை செய்யும் உணர்ச்சியை தூண்டும் இந்த அணுக்கள் நம் உடலில் சேர்க்கப்படும் போது இது சிவதன்சாக மாறுகின்றது. ஆக இவன் பலராம் என்ற நிலைகள் கொண்டாலும் ஒருத்தன் வேதனைப்பட்ட உணர்வினை நாம் நுகர்ந்தப்பின் அதையே வேதனையை உருவாக்கும் இந்த உணர்வு வரப்படும் போது அவன் எப்படியும் அதனை வீழ்ச்சிட வேண்டும் என்ற உணர்வு தான் இங்கே வருகின்றது. ஆகவே நமக்குள் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வினை நமக்குள் எடுத்து நல்லதை சமப்படுத்த வேண்டும் என்றாலும் அந்த தீமை என்ற உணர்வின் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் அதன் உணர்வின் அணுத்தன்மை ஆகும்போது இது சிவதனுசாக மாறுகின்றது. அவன் எவன் தீங்கி செய்தானோ அவனை தாக்கும் உணர்ச்சியின் தன்மைதான் வருகின்றது. அதுதான் இதையே பரசுராமுக்குள் மனிதனாக ஆனப்பின் நமது உடல் நஞ்சை மாற்றினாலும் ஒருவன் தீமையான இடைஞ்சல்களை செயல்படும் அது நுகர்ந்தப்பின் அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் அது அணுத்தன்மை ஆகிவிட்டால் இதில் விளைந்த உணர்வுகள் இப்போ உங்க மேல எதையாகவும் உங்களை எப்படி நான் அடிக்க வேண்டும் என்றுதான் உங்களை வீழ்த்த வேண்டும் என்றுதான் என்னை காக்க வேண்டும் என்று தான் சமப்படுத்தும் நிலை வரும்போது பரசுராமனுக்கும் ராமனுக்கும் போர் முறைகள் ஆக ராமன் தான் ஜெயிக்கின்றான். காரணம் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வினை தான் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்னை தனக்குள் எடுத்து இதை உருவாக்கி இது தனுசாக தன் உடலுக்குள் செலுத்தப்படும் என்போது இந்த வேதனை என்ற உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சியால் தூக்கும் இந்த உணர்வுகளை இதை தாக்கி அதை அழிக்கின்றது. ஆகவே ராமன் விஷ்ணு தனுஷ் இந்த உயிரின் உணர்வு கொண்டு அதை எண்ணி தன் உடலுக்குள் இருக்கும் தீமையை மாற்றும் சக்தி வருகின்றது. ஆக தீமை என்ற உணர்வின் தன்மை நமக்குள் விட்டு வைத்தால் இந்த உணர்வின் தன்மை ஆக்கிரமித்து வாடி என்ற உணர்வு நமக்குள் வந்து இந்த தீமை என்ற நிறைகளை அந்த வீரிய உணர்வு கொண்டு தனுசாக மாறி நமக்குள் தீங்கு செய்யும் எண்ணங்களையே நமக்குள் உருவாக்குகின்றது. அதனால்தான் இதை சிவ தனுஷ் என்று அங்கே காரணம் தெரிவித்து சாதாரண மனிதனும் தனது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் இயக்குகின்றது எப்படி இயக்குகின்றது நாம் இயங்குகின்றமா நாம் நுகர்ந்த உணர்வு நம்மை இயக்குகின்றதா ஆக ஆறாவது அறிவு கொண்ட நாம் கார்த்திகேயா இதை தெரிந்து கொண்ட தீமை என்று தெரிந்து கொண்டாலும் அதை நம் உடல் போகாது சேனாதிபதியாக பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஆறாவது அறிவை கூட்டி ஆகவே இந்த தீமைகளை வென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து அது உயிரை சேர்க்கப்படும் போதுதான் இது விஷ்ணு தனுசுவாக மாறுகிறது. அந்த உணர்வு என் உடல் முழுவதும் படர்வு என்றும் என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் வலிமை கொண்டு வரும்போது நம் உடலை தீங்கு செய்யும் இந்த அணுக்களின் கூடுதலே அந்த தீங்கான உணர்வை கவராதபடி அது அடக்குகின்றது. ஆகவே இந்த விஷ்ணு தனுசு என்ற நடிகை கொண்டு நமக்குள் தீமை என்ற உணர்வினை நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ராமயான காவியங்கள் இங்கே காரணம். இங்கே வேதனைப்படும் உணர்வுகளே இங்கே என்ன செய்கின்றது என்றால் வாலி என்ற நிலையை குகை நின்று வெளிவராதபடி அடைத்து விடுகின்றன. ஆகவே நமக்குள் வேதனை என்ற உணர்வு அணுக்கள் இருப்பினும் அதை அறியும் ஆற்றல் இருப்பினும் இந்த வேதனையின் உணர்வு நுகர்ந்த பின் இரண்டும் இணைந்து விட்டால் நமக்குள் அது வலிமை வருகின்றது. இந்த வலிமை பெறாத நிலையை தடுப்பதற்கு தான் ராமயானத்தில் வாலியை குகை விட்டு வராதபடி அந்த குகமேல் இருக்கும் பாறையை தான் காண்டிவித்தால் தாக்கி அந்த குகையை மூடி வருகின்றான். அதுதான் ராமன் ராமயானத்தில் வாரியை மறைந்திருந்து தாக்கினான். இப்ப வேதனைப்படும் உணர்வினை நாம் பார்த்தால் அந்த உணர்வு நமக்குள் வராது முதல்ல அடைத்தல் வேண்டும். நாம் புருவ மத்திய இதை நான் மூக்கு வழி நுகர்ந்து உயிர் வழி நம் நடு மையத்தில் வீட்டிருக்கும் இந்த உயிரில இந்த உணர்வு மோதும் போதான் இந்த உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு அதற்கு தக்க நிலைகள் செயல்படும். இந்த வேதனை என்ற உணர்வுகள் குழவி கொட்டியது போல நமது நல்ல குணங்கள் பாய்ச்சப்படும்போது நம் உடலெல்லாம் பதறுகின்றது துடிக்கின்றது நம் வலிமை இழக்க செய்கின்றது நம் எண்ணங்கள் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது நம் செயலாற்றலோ அது மாறுகின்றது. இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் மாறுபட வேண்டுமா இல்லையா இதற்குத்தான் அந்த நிலையை இந்த அதிசயம். தனது வாழ்நாளில் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து நஞ்சினை என்றிடும் கணவன் உயர வேண்டும் மனைவி உயர வேண்டும் என்றும் இரு உயிரும் ஒன்றாக்கி இந்த உணர்வினை வளர்த்துக் கொள்ள ஒரு வேதனை என்ற உணர்வு நாம் நுகரப்படும் போது வாலி என்ற உணர்வுகள் நமக்குள் சென்று இத்தகைய நோய்கள் வருகின்றது. ஆக கணவன் மனைவியும் உடல் உறவு கொள்ளும் போது தன் இனத்தின் தன்மை வருகின்றது. ஆனால் அருளி என்ற உணர்வை இந்த ரெண்டும் உணர்வாக்கும் போது அந்த நட்சத்திரங்கள் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றுகின்றன. ஆக ஒளியின் தன்மை உயிர் எப்படி ஆனதோ இதை போல தன் உணரின் தன்மை அது வளர்கின்றது.
குருநாதர் இந்த உபதேசத்திலே நமது உயிரின் இயக்க நிலைகளையும் 27 நட்சத்திரங்கள் ஆண் பெண் என்ற நிலைகளையும் சொல்லி அகசியரும் அவர் மனைவியும் கணவன் மனைவியாக ஒன்றி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் அவர் உயர்த்திடும் நிலைகள் எப்படி பெற்றார்கள் என்பதையும், இன்று நம்முடைய சகஜ வாழ்க்கையில் கணவன் மனைவியாக ஆண் பெண் என்ற நிலையில் வாழ்ந்தாலும் பாசத்தால் கணவன் மேல் பற்று கொண்ட உணர்வு கொண்டு அவருடைய சந்தர்ப்பம் அவர் சிரமப்படுகின்றார், கஷ்டப்பட்டு உழைக்கின்றார் என்றெல்லாம் பதிவு செய்து கொண்ட பின் வீட்டில் குழந்தைகளோ அல்லது அவர் தொழில் நிமித்தம் செய்யக்கூடியவர்கள் யாராவது அது எதிர்ப்பதமானால் மனைவி அதை எண்ணி வேதனைப்படும் போது அந்த உணர்வு கணவனுடைய செயல்களை எப்படி அதை இடைமறிக்கின்றது, தீமை செய்யக்கூடிய உணர்வு சந்தர்ப்பமாக எப்படி உருவாகிறது என்று பல விதங்களாக ஆண் பெண் என்ற நிலையில் இந்த இணைப்பு எப்படியெல்லாம் அது நன்மையையும் வளர்க்க முடிகின்றது, சந்தர்ப்பத்தால் தீமையும் உருவாகக்கூடிய சந்தர்ப்பமாக எப்படி மாறுகின்றது, அது அகஸ்தியனவர் மனைவி ஒண்டி வாழ்ந்த நிலையில் கொண்டு நாம் எப்படி செல்ல வேண்டும், எந்த உயர்ந்த உணர்வை நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த விரிவுரையாக இதை கொடுத்து உயிர் இயக்க நிலையில் இருந்து நமது குரு இதை தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் ஆண் என்றால் அது உருவாக்கக்கூடிய திறன் பெற்றது, ஆனால் பெண் என்றால் வளர்க்கக்கூடிய திறன் பெற்றது. இப்படி உருவாக்கக்கூடிய சக்தி மட்டும் இருந்தாலும் பலன் இல்லை, வளர்க்க வேண்டிய சக்தி இருந்தால்தான் உருவாக்கியதனுடைய வளர்ச்சியும் கிடைக்கும். வெறும் வளர்ச்சி மட்டும் இருந்தாலும் அந்த உருவாக்கக்கூடிய திறன் இல்லை என்றால் வளர்ச்சி இருக்காது. ஆக இரண்டு நிலைகள் சேர்ந்ததுதான் ஒரு அணுவினுடைய இயக்கம் என்று 27 நட்சத்திரங்கள் என்றாலும் கார்த்திகை நட்சத்திரத்துடைய சக்தி ரேவதி நட்சத்திரத்துடைய சக்தி இணைந்தால்தான் அங்கே ஒரு முழுமை பெற்ற நிலையாக அது உருப்பெற முடியும். அதற்கு உதாரணமாக பப்பாளி மரத்தை பற்றியும் குரு சொல்லுகின்றார். பப்பாளி மரத்தில் ஆண் மரத்திலே பூ பூக்கின்றது, ஆனால் பெண் மரத்திலே தான் அங்கே காய்கள் காய்த்து கனிகளாகவும் விதைகளாகவும் வித்துகளாகவும் உருவாகின்றது. ஆனாலும் அந்த பெண் பப்பாளி மரம் என்று இருந்தாலும் பக்கத்தில் அந்த ஆண் பப்பாளி மரம் அந்த உணர்வுகள் அங்கே வெளிப்பட்டால்தான் அந்த உணர்வுகள் கருவுற்று அந்த பப்பாளி மரத்தில் அந்த பப்பாளி வரும். இல்லை என்றால் அது வளர்ச்சி இருக்காது. ஆண் பெண் என்ற நிலையில் இணைந்தால்தான் எந்த வளர்ச்சியுமே இது அமைய முடியும். இப்படித்தான் இந்த இயக்கம் இயற்கையினுடைய நீதியில் இருக்கின்றது என்று குரு இதை உணர்த்தி அகஸ்தியனும் அவர் மனைவியும் 27 நட்சத்திரங்கள் ஒளி கற்றைகளாக வெளிவருவதை அவர் இருவருமே இணைந்து இருமுணரும் ஒன்றாக இணைந்து இருவயிரும் ஒன்றாக இணைந்து அந்த துருவ வாயிலேயே அவர்கள் உற்று நோக்கி அந்த சக்தி வாய்ந்த உணர்வு கணவன் தன் மனைவி கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி தன் கணவன் கிடைக்க வேண்டும் என்று இப்படி முதல் சொன்ன மாதிரி ஆண் பெண் நிலை உருவாக்கக்கூடிய நிலையும் வளர்ச்சி அடையக்கூடிய நிலைகளும் ரெண்டும் அங்கே ஒருமித்த நிலைகள் வரப்பட போகும்போது அவள் ஒளியான உணர்வுகளை உருவாக்கி இந்தும் துருவ நட்சத்திரமாக அகண்ட அண்டத்திலிருந்து வரக்கூடிய எத்தகைய கடுமையான விஷயங்களாலும் இந்த ஒளி கதிர்களை அவர்கள் இருவருக்குள்ளும் அது உருவாக்கி அது கருவாக்கி அது ஒளியின் சுடராக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். அங்கு அத்தகைய நிலைகளை நாம் பெற்று பழக வேண்டும். இதுதான் நமது குருநாதர் காட்டிய வழி என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் இந்த வழி தெரியாது நாம் என்ன செய்கிறோம் என்றால் கணவர் தொழிலுக்காக அவர் கஷ்டப்படுகின்றார், அவர் கஷ்டப்பட்டு உழைக்கின்றார், ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை சுட்டித்தனமாக தவறு செய்து கொண்டார். ஏண்டா இப்படி செய்யற, அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு, வேலை செய்யறாரு, நீ இப்படி பண்றீடா அப்படின்னு சொல்லி இந்த உணர்வுகள் கொண்டு தன் கணவர் எண்ணினோம் என்றால் இந்த குழந்தையினுடைய உணர்வுகள் தாய் எடுத்துக்கொண்ட உணர்வு கணவன் எண்ணி இந்த வேதனைப்படும் உணர்வுகளாக சொல்லப்படப்போது அங்கே அவர் செய்யக்கூடிய தொழில் ஒரு அதாவது மற்ற அவருடைய வாடிக்கையாளர்களிடமோ அல்லது பொருள் வாங்குவோரிடமோ அவர் பேசிக் கொண்டிருந்தால் இந்த உணர்வு இடைமறித்து அவரை அறியாமலே உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைகளாகவோ அல்லது சிந்தனையற்ற நிலைகளாகவோ அந்த உணர்வு இயக்கி விடுகின்றது. அதே சமயத்தில் அவர் கடன் கொடுத்து கடன் வாங்கி அது சம்பந்தமாக அவர் செய்து கொண்டிருந்தாலும் இந்த உணர்வுகள் ஊடுருவி இயக்கி அவர் அறியாமலே அங்கே சண்டை போட செய்யும், அந்த கடனை வாங்க விடாதே செய்துவிடும். அவராலும் அது திருப்பி யார் வாங்கி சென்றாரோ அவருக்கு அந்த கொடுக்கக்கூடிய உணர்வுகள் இல்லாது இந்த உணர்வு எதிர்மறையாகி இயக்க வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார். ஆனால் நண்பருக்குள் ஒருவருக்கொருவர் எனக்கு நன்மை செய்தான் அவன் இங்கிருந்தால் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த உணர்வுகளை பாய்ச்சப்பட போகும்போது அங்கே நல்ல உணர்வாக இருவருக்குள்ளும் இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. துரோகம் செய்தான் பாவி என்றால் இந்த உணர்வு ஊடுருவி அவர்கள் வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தாலும் உணவு உட்கொண்டிருந்தாலும் இது குறை என்ற நிலையிலாகி தீமை செய்யக்கூடிய நிலையில், இதே போன்றுதான் கணவன் மேல் பாசம் கொண்டு கணவர் செய்யக்கூடிய தொழிலில் அது அனைத்தும் சீராக இருக்க வேண்டும். அவர்களிடம் கடன் வாங்கி சென்றவர் அனைத்தும் அது அந்த பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும். கணவர் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று மனைவி கணவனை உயர்த்தி உணர்வாகவே எடுத்து அதை உணர்வாக பரப்பி அந்த உணர்வுகளை பாய்ச்சி கொண்டிருந்தால், அதையே எண்ணிக்கொண்டிருந்தால், அந்த உணர்வுகளில் பாய்ந்தால் கணவருக்கு அங்கே அவருக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும். அவர் தொழிலும் சீராகும். நல்ல பொருளை வாங்கி நல்ல முறையில் அவர் தொழிலோ மற்ற எந்த காரியம் செய்தாலும் அது சீராகும். ஆனால் இப்படி அவர் கடன் வாங்கியவர்கள் ஏமாற்றுகின்றார்கள், அல்லது அவரை வேலை செய்யும் இடங்கள் அவரை குற்றவாளியாக்குகிறார் என்று இப்படி கோபமோ ஆத்திரமோ வேதனையோ சஞ்சலமான உணர்வு கொண்டு கணவனை அந்த பாசத்துடன் பற்றுடன் எண்ணப்பட போவது இது தீமை செய்யக்கூடிய நிலையாக மாறுகின்றது. ஏனென்றால் ஆண் பெண் என்ற நிலையில் எந்த உணர்வுகளை நாம் இருவருக்குள்ளும் கருவாக்குகின்றமோ, இந்த உணர்ச்சிகளை நாம் பகிர்ந்து கொள்கின்றமோ, இதுவே இங்கே இயக்க சக்தியாக மாறுகின்றது. அதான் அவர் அகசியனை சொல்லக்கூடிய இரு உணர்வு ஒன்றனை இருந்து இரு உயிரும் ஒன்றனை என்ற நிலையில் வரப்படும் போது கணவன் மனைவி ஒளியான உணர்வை உருவாக்கக்கூடிய நிலையில் ஒன்றி இருந்தால் அந்த ஒளியான உணர்வை வளர்க்கக்கூடிய கருவாகி அந்த ரெண்டு பேருமே அந்த ஒன்றிய நிலையில் ஒளியின் தன்மை பெற முடியும். ஆனால் கணவர் கஷ்டப்படுகிறார் என்று மனைவி நுகரப்பட போது அந்த கஷ்டமான உணர்வு இது வளர்ச்சி அடைய செய்கின்றது. அங்கே உருவாகின்றது, இங்கே வளர்கின்றது. வளர்த்த உணர்வை மனைவி திரும்ப கணவனை எண்ணி அவர் சிரமப்படுகின்றாரே, வேதனைப்படுகின்றாரே, அவர் தொல்லை கொடுக்கின்றார்களே, இப்படி பிள்ளை கூட தொல்லை கொடுக்கிறது என்று அவர் வேதனைப்படும் உணர்வை இவர்கள் வளர்த்து மீண்டும் அதை அங்கே பாய்ச்சப்பட போது அங்கே மீண்டும் இதே உருவாக்கக்கூடிய சக்தியாக கணவன் மனைவி அங்கே மகிழ்ந்த நிலையை உருவாக்குவதற்காக தீமையான நிலையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக உருவாகி யாரும் தவறு செய்யவில்லை. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு இப்படித்தான் இயக்க சக்தியாக மாறுகிறதான் ராமாயணத்தில் தெளிவாக காட்டி வாளியை ராமன் அவனுடைய செயலை அந்த இயக்க சக்தியை தீமையான நிலைகள் அங்கே உருவாகாதபடி மறைந்திருந்து அந்த குகை மீது இருக்கும் பாறையை போட்டு மூடி நின்று சொல்வது போன்று கணவன் அங்கே சிரமப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அல்லது அவரு அது போன்ற சிரமங்கள் தரக்கூடிய மற்றவர்கள் இருந்தாலும் மகர்ஷியின் அரசக்தி என் கணவர் பெற வேண்டும், அவர் உடல் முழுதும் பட வேண்டும், அவர் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கு அனைத்தும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று மனைவி இவ்வாறு தியானித்து விட்டு அவர் பார்க்கும் அனைவரும் அவர் யாருடனெல்லாம் பழகின்றார் அவர்கள் அனைவரும் அந்த மகர்ஷியின் அருள் சக்தி பெற வேண்டும், எனக்கு கணவருக்கு அந்த உயர்ந்த எண்ணங்கள் வர வேண்டும், நல்ல சிந்தனைகள் வர வேண்டும், தொழில் சீராக வேண்டும், என் கணவரை பார்ப்போர் அனைவருக்குமே அந்த அருள் சக்தி கிடைக்கணும், அவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் தொழில் வளம் பெற வேண்டும், மனவளம் மனபலம் பெற வேண்டும், மகிழ்ந்த வள சக்தி பெற வேண்டும் என்று இங்கே மனைவி எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த உணர்வு அங்கே கருவாகி அங்கே இயக்க சக்தியாக மாறி கணவருக்கு இந்த நல்ல உணர்வு கொடுக்கப்பட போகும்போது அவருடைய உணர்வுகள் இந்த வியாபாரத்தில் சுணக்கமாகவோ அல்லது ஒரு தொழில் அல்லது ஒரு அவர் செய்யக்கூடிய எங்கேயோ செல்கின்றார் வைக்கின்றார் என்றால் அங்கே இந்த சிந்தனையற்ற உணர்வு பாயப்பட போகும்போது விபத்து ஏற்படக்கூடிய நிலையோ இதெல்லாம் மனைவி இங்கிருந்து வீட்டிலிருந்து எண்ணினாலே மற்றவருடைய உணர்வு கணவனை தாக்காதபடி கணவனுக்கு துன்பம் தராதபடி மனைவியுடைய உணர்வுகள் இங்கே ரிமோட் செய்ய முடியும். எப்படி அங்கே கணவர் வேதனைப்படுகிறார் வேதனைப்படுகிறார் என்றால் கணவனுக்கு அது தீமை செய்யக்கூடிய உணர்வாக மாறுகின்றது. இதே போன்று கணவருக்கு அந்த பாதுகாப்பான நிலையில் கிடைக்க வேண்டும் என்று இங்கே மனைவி எண்ணினால் தீமையான நிலையில் வந்தாலும் கணவனை காக்க முடியும். அதனால்தான் யமனிடமிருந்து சாவித்ரி தன் கணவனை மீட்டலாம் என்று சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. ஆனால் கணவன் மனைவி என்ற நிலையில் இப்படி கருவுற்று அது உருவாகி வளர்ச்சியடைய நிலையை கூட இருக்கிறதால் நாம் எதை உருவாக்க வேண்டும் எதை வளர்ச்சியாக்க வேண்டும் என்று இரு பாலருமே இந்த உண்மை உணர்ந்து அதன் வழி செயல்பட்டால் அந்த அகசியனும் அவர் மனைவி ஒன்றி வாழ்ந்த நிலைகள் போன்று இந்த இருவருமே இரு உணர்வு ஒன்றனை இணைந்து இரு உயிரும் ஒன்றனை இணைந்து ஒளியின் சுடராக ஒளியின் சரீரமாக ஆக முடியும். அந்த அகசியர் அவர் மனைவி சென்ற பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்கே குரு இது போன்ற விளக்கங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கின்றார்.
நமது உயிரோ ஆண் பெண் என்ற நிலையைத்தான் அது இயங்குகின்றது. இன்று ஒரு கார்த்திகை நட்சத்திரம் என்றால் ஆண்பார், ரேவதி நட்சத்திரம் என்றால் பெண்பார். ஆகவே ரேவதி நட்சத்திரத்தின் தன்மை இந்த உயிருடன் குறைந்த நிலை கொண்டிருந்தால் அது ஆணாக பிறக்கும். ஆனால் ரேவதி நட்சத்திரத்தின் இந்த உயிருடன் ஒன்றி அதிகரித்திருந்தால் அது பெண்களாக உருவாக்கும். ஆகவே இந்த உயிர் இத்தகைய இரண்டு உடலை உருவாக்குகின்றது. நாம் அதாவது ஆண்பால் நட்சத்திரத்தை உணர்வு கொண்ட நாம் அதிகமாக இருப்பதனால் நாம் உடலின் தன்மை கருவாக்கும் தன்மை வளர்க்கும் தன்மை வளர்க்கும் தன்மை வேண்டும் என்றால் அந்த ரேவதி நட்சத்திர உணர்வு அதிகரித்த உணர்வுகள் ரெண்டும் இணைந்தால்தான் இந்த உணர்வு. இதே போலதான் தாவர இனங்களுக்கும் ஆண்பால் பெண்பால் என்ற உணர்வு உண்டு. பெண்பால் சரி இருப்பினும் ஆண்பால் சரி இல்லை என்றால் அந்த வித்துகள் வளராது. ஆக ஆண்பால் செடிகளே வித்துகள் வளராது. ஆனால் உணர்வின் கருத்தன்மை பெண்பால் செடிகள் மோதும் போதுதான் இந்த கருத்தன்மை வருவது. நீங்க பப்பாளி மக்கள் பார்த்து கொண்டா இதில் தெரிந்து கொள்ளலாம். அந்த ஆண்பால் செடிகள் வெறும் பூ தான் வரும், ஆனால் பெண்பால் செடிகள் காய்கள் காட்டும். இந்த உணர்வின் தன்மை கருத்தன்மையுடன் இணைந்த பின் தான் இந்த காய்கள் வரும். இதையும் நெல் பயிர்கள் எடுத்துக்கொண்டால் சில பகுதிகள் அந்த ஆண்பால் செடியின் தன்மை குறைந்திருந்தால் அதிகரித்திருந்தால் ஆக அந்த பெண்பால் செடியின் தன்மைகள் அந்த ஆண்பால் செடி தன்மைகள் அந்த நெல் பயிர்கள் அதிகமாக இருக்க ஆக ஆண்பால் செடிக்கு பக்கம் அந்த பெண்பால் செடிகள் இருந்தால் அந்த பயிர்கள் நிறையா இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் எந்த தாவர இனத்தில் இருந்தாலும் இந்த இயக்கம் உண்மையின் இயக்கங்கள் ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை என்றால் ரெண்டுமே தான். ஆக தாவர இனங்கள் இருந்து ஆண் பெண் என்ற நிலையும் உயிரின் நிலையிலும் அறியலாம். ஆகவே உயிரின் உணர்வுகளும் அந்த அகஸ்தியன் கண் உணர்ந்த உணர்வுகள் மனைவி பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவன் பெற வேண்டும் என்றும் அந்த பேரல் உணர்வினை இருவருமே வளர்த்து கொண்டனர். அப்படி வளர்த்து கொண்ட உயிரின் தன்மைகள்தான் யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை மீட்டினார்கள். ஆகே கணவனும் மனைவி இந்த உயிரந்த உணர்வின் தன்மையை இருளை அகற்றும் உணர்வின் அணுக்களை வளர்க்கப்படும் போது நஞ்சென்ற உணர்வை தனக்குள் வராதபடி கணவனை அந்த மனைவி காக்கின்ற ஆக மனைவின் தயவு கொண்டு இந்த உணர்வின் தன்மையை தனக்குள் தீமையற்ற நிலைகள் வாழ்கின. அதான் யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனிடம் நீக்கினார். இப்ப கணவனும் மனைவி இந்த இரு உணர்வும் வலுவாக எடுத்துக்கொண்டால் எத்தகைய நோயாளி இவர்கள் பார்த்தாலும் இந்த உணர்வின் தன்மை வளராது. மனைவின் சக்தி இதை மாற்றி நோயிலிருந்து கணவனை காக்கும். ஒரு விபத்தென்ற உணர்வுக்கு செல்லப்படும் போது மனைவியின் உணர்வுகள் அதிகரித்திருந்தால் அந்த மனைவின் உணர்வலைகள் பெரும் விபத்திலிருந்து மாற்றும். ஆக சிந்திக்கும் தன்மை கொடுக்கும் என்ற நிலையில் நாம் பற்றுடன் பாசத்துடன் இருந்தாலும் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து வாழ்ந்தாலும் மனை கணவன் மேல் பாசமாக இருக்கின்றோம். இன்று வழக்கில் உள்ள நிலைப்படி ஏதோ தன் தொழிலுக்கு செல்லுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தொழிலுக்கு செல்ல போகும்போது கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கை நடத்துகின்றனர். அந்த குடும்ப வாழ்க்கை நடத்தப்படும் போது நாம் இங்கு குழந்தையோ குடும்பத்தனம் செய்கிறான். அப்ப குடும்பத்தனம் செய்ய போகும்போது அவர் என்ன பாடு வர்றா ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்கன்ட்டு அவரை நினைச்சு இந்த வேதனை கூறும்போது இன்றைய உணர்வுகள் அந்த கணவன் உடலுக்கு பாய்கின்றது. ஆக இந்த வேதனை உணர்வுகள் மனைவின் உணர்வுகள் அங்கே கலக்கப்பட்டு அங்கே சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது. உதாரணமாக நண்பருக்கும் நாம் பழகிறோம் என்றால் வெகு தூரத்தில் அமெரிக்காவில் இருந்தாலும் எனக்கு நன்மை செய்தான் என்றால் விற்கலாகின்றது, துரோகம் செய்கிறான் என்றால் குறைபடுகின்றது. ஆக இப்படி பாசத்துடன் நாம் இருப்போம் என்றால் இப்ப தன் மனைவி தன் கணவன் மேல் பாசமாக இருக்கும்போது வெகு தூரம் போய் காணவில்லையே என்று வேதனைப்பட்டால் இந்த வேதனை உணர்வு உடனே அங்கு இயக்கப்பட்டு அங்கு சிந்திக்கும் தரனை இழக்க செய்யும். இதே போல இந்த கணவன் சிறு கடனாளி ஆகிவிட்டார், அவர் இதையே ரொம்ப கஷ்டப்படுறாரு, இப்படி கடன் இருந்துட்டு ரொம்ப அவசப்படுறாருன்னு இங்க பெண்கள் கணவன் மேல் இருக்கக்கூடிய பக்தியால கணவனை எண்ணி வேதனைப்படுத்தும் போது கணவன் இருவருடைய உணர்வு ஒன்றானது. இதன் வழி நாம் என்னால் அங்க என்ன செய்யும்? இங்கே உடல்ல வளர்ந்த இந்த சிவதனுசு அதன் உணர்வின் தன்மை கொண்டு அங்கே தாக்கும், அவருக்குள் சிந்திக்கும் நல்ல உணர்வை மாற்றும். ஆக இந்த உணர்வின் தன்மை அங்கே வாலி என்ற உணர்வுகள் அடக்கும், அங்கு நல்ல உணர்வுகள் இயக்காத நிலையில் செயல்படும். இதையெல்லாம் உணர்த்துவதற்குத்தான் இந்த ராமாயணத்தை தெளிவாக காட்டும். இந்த கணவன் மனைவி என்ற நிலையை அந்த அகஸ்தியன் தனது வாழ்நாளில் அந்த உயர்ந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்று எதை எல்லையாக எழுத்தனரோ இது இரு உணர்வு ஒன்றாகி உயிருடன் ஒன்றி இந்த உடலில் உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார். ஆகவேதான் இங்கே நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையும் அவர் கணவனும் மனைவியும் இவருடைய அகற்றி அந்த உணர்வு ஒளியாக இன்று துருவத்தின் எல்லையில் இருக்கின்றன. நமது பூமிக்கு வரும் உணர்வுகள் அனைத்தையும் ஆக நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்ட பொருள் எவையாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒளியாக மாற்றிடும். இந்த கணவனும் மனைவியும் இவ்வாறு இணைந்து கொண்ட நிலையில் எல்லையில் அவர் அமர்ந்து கொண்டிருப்பதனால் நம் பூமிக்கு வரும் அந்த துருவ நிலைகள் என்று உணவாக உட்கொள்கின்றன. அங்கே எல்லையாக இருக்கப்படும் போது காலையில் இந்த 4 மணிக்கெல்லாம் சூரியன் ஒளிக்கதிர்கள் வருகின்றது. ஆக இந்த துருவ நட்சத்திரத்தினர் அது வெளிப்படும் உணர்வை கவர்ந்து நமது பிரபஞ்சத்தில் பரவச் செய்கின்றது. அந்த பரவச் செய்யும் உணர்வுகள் நமது பூமி துருவப்பெயர் கவர்கின்றது. அந்த கவரப்படும் போதுதான் அதன் உணர்வை நாம் என்ன செய்ய வேண்டும்? கணவனை காக்கப்பட வேண்டும் என்றார். இந்த காலையில் துருவ தியானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுக்கும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு தன் கணவருக்கு அந்த நிலை பெற வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை பக்குவப்படுத்தி பழக வேண்டும். ஆக இவ்வாறு நாம் பழகிவிட்டால் நாம் கணவன் வெளியிலே செல்லும் போது நாம் இதே போல நாம் சோர்வடையாதபடி இப்ப கடங்காறு வந்து கேட்டா போறோம், உடனே இங்க மனைவி சோர்வடையும், இப்ப அவன் கஷ்டப்பட்டு இருக்கார், எத்தனை பேருக்கு தான் பதில் சொல்வார் இங்க வேதனைப்பட்டா போறோம். இந்த வேதனை அவருடைய செயலாக்கங்கள் யாவாச்சும் போனார்னா இந்த சோர்வான் நிலையில் அங்க தாக்கப்பட்டு சொல்லின் தன்னை நயம் கெட்டு அந்த கொடுக்கும் வியாபாரம் போயிடும். அதை கொடுத்தாலும் இவர் உடலில் இருக்க வேதனை, இவர் பணம் கேட்க பண்ணாலும் கூட அந்த பணம் சீராக வராது, மனம் சோர்வடையும். இந்த வேதனை படும்போது அந்த சிந்திக்கும் தன்மை இருக்காது. ராமன் என்ன செய்கின்றான், அந்த பாறை மேல் இருக்கும் அந்த கல்லை, இந்த வாளியை அவனுக்கு தெரியாது, அந்த உணர்வினை மூடி விடுகின்றான். அப்ப அந்த விஷ வாளி வெளியே வராதபடி அங்கு அடங்குகின்றான். இப்ப நாமும் வேதனை என்ற வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால், நம் இப்ப கணவன் வெளியில இருக்கிறாருன்னு வச்சுங்க, இங்க கடன்காரர் வந்து கேட்கிறாங்கன்னு வச்சுங்க, கேட்ட உடனே நம்ம மனசு என்ன ஆகும், அவர் என்ன பாடுபடுறாரு, இந்த மாதிரி கொடுக்க முடியலையே, அந்த மனசுல கேட்டா என்ன பண்ணாரு, இங்க என்ன போடும். இந்த உணர்வு நமக்குள் தாக்கப்பட்டு அந்த உணர்ச்சியின் நினைவுகள் கனவின் மேல் செல்லப்படும் போது, அந்த கனவின் நிலைகள் வரவாய்க்கோ அல்லது தொழில் நிமித்தமோ வர வைத்து சென்றார், அந்த உணர்வுகள் அங்க தாக்கப்பட்டு உடனே அவன் உணர்ச்சி அசப்பட்டு அங்க சண்டைக்கு போச்சு. அது சிந்திக்கும் தன்மை அங்கே இழக்கப்படுகின்றது. இப்ப எதிர்பாராத விபத்துகளை உருவாக்குகின்றது. இதை போன்ற நிலைகளை உருவாக்காத தடுக்க வேண்டும் என்றால், இதை போல இந்த துருவ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற்று பழகிவிட்டால், அடுத்த நிமிடம் தீமை என்ற உணர்வு வரும்போது உள்ளே போகாது, ஈஸ்வராக என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரளவிலும் பேரொழியும் நான் தர வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவனுக்கு தர வேண்டும் என்ற இந்த உணர்வினை உள் செலுத்தும் போது அந்த தீமையான அணுக்களை இங்க மாற்றுங்கள்.
நம்முடைய உணர்வின் இயக்கங்களையும் அந்த உணர்வின் இயக்கங்களால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகளிலிருந்து விடுபட நாம் செய்ய வேண்டிய ஆத்மசுத்தி பயிற்சி பற்றியும், அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாம் எடுத்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை வலிமையாக்கி கொண்ட பின் நம் முன்னோர்கள் மூதாதைகளை வின் செலுத்த வேண்டியதனுடைய அவசியம் பற்றியும், அதே சமயத்தில் இது அனைத்தையும் நாம் சீராக அது செயலில் கொண்டு வர வேண்டும் என்றால் நம் உயிரை எப்படி மதித்து பழக வேண்டும், அந்த உயிரின் துணை கொண்டு உயர்ந்த நிலைகளை ஞானிகள் பெற்ற அவர் சென்ற எல்லையை எப்படி அடைய வேண்டும், அடைய முடியும் என்பதை பற்றி தான் குரு இதுல விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். உணர்வின் இயக்கங்களை பற்றி குரு பல உபதேசங்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதுல மீண்டும் அதுக்கு உதாரணத்தை சொல்லி தெளிவாக்குகின்றார்கள். நம் வீட்டிலேயே ஒரு முக்கியமான காரியத்திற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வெளியே செல்லப்பட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தை நானும் வருகின்றேன் என்று அடம் பிடித்தால், இல்லை நீ வர வேண்டாம் என்று சொன்னாலும் அது கட்டாயப்படுத்தி நான் வந்தே ஆக வேண்டும் என்று அங்கே ஒரு போர் முறை ஏற்பட போகும்போது, அந்த தாயோ தந்தையோ கடைக்கு சென்று ஒரு நல்ல பொருளை தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இந்த குழந்தை செய்யக்கூடிய பிடிவாத உணர்வுகள் இணைந்த பின் வெறுப்பு அதிகமாகி விடுகின்றது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று. இந்த உணர்வுடன் நாம் நல்ல பொருளை வாங்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் அதற்குடன் இணைந்த பின் இந்த வெறுப்பு கொண்டே நமக்கு சிந்தனைகள் வருகின்றது. இப்ப கடையில போய் ஒரு நல்ல துணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் இந்த பிள்ளை செய்த உணர்வுகளையே நினைத்துக் கொண்டு, ஏன்னா உயிரில நாம் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் அது நெருப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதால் நுகர்ந்த உணர்வு உயிரில பட்டப்பின் அந்த மனங்கள் தான் வருகின்றது. நல்ல பொருளை வாங்க வேண்டும் என்று எண்ணினாலும் குழந்தை செய்யக்கூடிய அந்த பிடிவாதமான உணர்வு வந்தது குழந்தை மேல் நமக்கு வெறுப்பு அதிகமாக வருகின்றது. இந்த குழந்தை இப்படி செய்யறானே, போகும்போது காரியத்தை தடை செய்யறானே என்று இந்த அழுத்தமாக படப்போகும்போது இந்த வெறுப்புடன் தான் நம்ம இங்கே பொருளை வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் அங்கே மனங்களாக அலைகளாக படர்கின்றது. அப்ப அந்த வெறுப்பான உணர்வு கொண்டு நாம் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க முடியுமா என்றால் முடியாது. இந்த வெறுப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனையில் ஓடும். ஆக நல்ல உணர்வுகளை நாம் அங்கு எண்ணவில்லை, நல்ல உணர்வை குழந்தைக்கும் கொடுக்கவில்லை, மாறாக அவன் செய்த பிடிவாதமே நமக்குள் எஞ்சி இருந்ததால் அந்த வெறுப்பான உணர்வு வரப்படும் போது அங்கே கடையில்லை. நல்ல பொருள்களை எல்லாம் காண்பித்தால் அது சரியில்லை சரியில்லை என்றுதான் அது உணர்த்தும். ஏனென்றால் நம் பிள்ளைதான், ஆனாலும் அவருடைய உணர்வு எப்படி இந்த கடைக்கு தானு வர வேண்டும் என்ற ஆசை அந்த குழந்தைக்கு, ஆனா நமக்கு இப்பொழுது இந்த குழந்தையை அழைத்து செல்ல முடியாது, நாம் மட்டும்தான் போக முடியும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கப்பட போகும்போது, அங்கே தன் குழந்தையா இருந்தாலும் அங்கே வெறுக்கக்கூடிய உணர்வு வரப்பட போகும்போது நம் நல்லதை அங்கே சமப்படுத்த முடியாதபடி, நல்லதை நாம் வளர்க்க முடியாதபடி, நல்லதை குழந்தைக்கும் கொடுக்க முடியாது, அந்த வெறுப்பையே நாம் சம்பாதிக்கின்றோம். அந்த வெறுப்புடனே இங்கே வரப்பட போகும்போது அந்த வெறுப்பு இந்த நல்ல உணர்வுகளை ஒதுக்கத்தான் செய்யும். அதுதான் குருநாதர் இங்கே உணர்வின் இயக்கம் என்று சொல்லினார். இது போன்ற தீமைகள் சந்தர்ப்பவசத்தால் வருவதை நாம் மாற்றி அமைப்பதற்குத்தான் உங்களுக்கு அந்த குணார் காட்டியில் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நான் பெற வேண்டும், என் ரத்தனங்களை கலக்க வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று அந்த நேரத்திலேயே ஆத்மசுத்தி செய்து குழந்தை செய்யக்கூடிய இந்த உணர்வுகள் அது அறியாத நிலையில் அவர் அந்த குழந்தை எப்படி ஆசைப்படுகின்றான், அடுத்த தடவை நாம் இதை அழைத்து செல்கிறேன் என்று மீண்டும் அந்த குழந்தைக்கு நல்ல உணர்வுகளை ஊட்டி சமப்படுத்தி அது நல்ல உணர்வுகளை மீண்டும் அதை நாம் வெளிப்படுத்தி அந்த உணர்வுகளை வளர்த்திருந்தோம் என்றால் நமக்கு அந்த உணர்வு வெறுப்பாக மாறி இருக்காது. அந்த வெறுப்பான அலைகளை நம்ம உயிரில் படாது, அந்த உயிரில் பட்ட பின் அந்த அலைகளாகவும் மாற்றாது. நாம் நல்ல உணர்வுடனே நாம் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு அது ஒரு உற்சாகம் கூட்டக்கூடியதாகவும் ஊட்டம் கொடுக்கக்கூடியதாக அமைந்தால் அங்கு நல்ல பொருளை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் இதுபோன்று நாம் அதை செய்யவில்லை என்றால் வெறுப்பு கலந்த உணர்வுடன் அங்கு பொருள்களை தேர்ந்தெடுக்கப்பட போகும்போது அந்த வெறுப்புக்கு தகுந்த மாதிரி நிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை அங்கு எடுத்து வரப்பட போகும்போது சரி இதையாவது கொடுங்கள் என்று வாங்கி வந்து விடுகின்றோம். வாங்கி வந்த பின் இதை வீட்டிலே மற்றவர்கள் இதை காண்பிக்க போகும்போது அவர்கள் போயும் போய் இதை போய் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று சொன்னால் எப்படி இந்த குழந்தையை வருத்தமோ அதே போன்று அவர் சொல்லக்கூடிய உள்பொருளை அறியாதபடி நான் ஏதாவது ஒன்று செய்தாலே உங்களுக்கு அதில் ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் வரும் என்று அங்கேயும் பொருளை உணராதபடி அவர்களும் நாம் அந்த வெறுப்பு கலந்தே பேசுவோம். நம்மை குறை சொல்கின்றார்கள், வேண்டுமென்றே நம்ம தடை செய்ய நம் காரியத்தை தடை செய்யலாம் என்றுதான் சொல்லுவோம். ஆனால் இந்த உணர்வுகள்லாம் அமைதிப்பட்டு சமப்பட்டு ஓரளவுக்கு சீரான பின் அடுத்த நாள் அந்த பொருளை நாமே எடுத்து பார்த்தால் அப்பொழுதுதான் நமக்கு அந்த நல்ல உணர்வுன்னு பார்க்க போகும்போது நாம் செய்த தவறு நமக்கு புலப்படும். ஆனால் புலப்பட்டால் நாம் என்ன நினைக்கின்றோம், போகும்போதே சனி இந்த மாதிரி செய்தேன், இவன் செய்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு என்று எங்கே அந்த வேதனை ஆரம்பித்ததோ எங்கே அந்த வெறுப்பு ஆரம்பித்ததோ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் முடிவில் இதே வெறுப்பு இதே வேதனை என்ற உணர்வின் இயக்கமாக வந்தது. அதனால்தான் கூறாதீங்க அவசியம் இந்த ஆத்மசுத்தி செய்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாம் எடுத்து அதை தூய்மைப்படுத்துவேன் என்றால் அது சிவ தனுசு இது விஷ்ணு தனுசு. அது உயிரோடு ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை எடுக்கப்பட போகும்போது இந்த உணர்வுகளை அது ஒதுக்கி தள்ளுகின்றது, உந்தி தள்ளுகின்றது, நம் ஆன்மாவிலிருந்து அப்புறப்படுத்தி நம் ஆன்மாவிலே நாம் இழுக்க மறுத்துவிட்டோம் என்றால் சூரியன் வலு கொண்ட நிலையில் கொண்டு நாம் அது இழுத்து நம்முடைய பிடிப்பில் வைத்திருக்காத அந்த உணர்வுகளை சூரியன் கவர்ந்து சென்று விடுகின்றது. அதாவது சூரியன் கவர்ந்து சென்று இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை தலைகளுக்கு அந்த சூரியனுடைய காந்த சக்தியை தாய் மரத்தினுடைய சக்தியை கொடுத்து அந்த இலைகளையும் மற்றவர்களையும் பச்சையாக பசுமையாக வளர்க்க செய்கின்றது. ஆனால் அதே இலை மரத்திலிருந்து கீழே உதிர்ந்து விட்டால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் சூரியன் கவர்ந்து சென்று அந்த பச்சையாக இருக்கக்கூடிய இலை சருகாக மாற்றுகின்றது. மரத்துடன் இருக்கும்போது வளர்க்க செய்கின்றது, மரத்தினுடைய ஈர்ப்பை விட்டு கீழே சென்று விட்டால் அது சருகாக மாட்டேன். இது போன்றுதான் நாம் அதை இழுத்து கவர்ந்தால் அந்த உணர்வுகளுக்கு அதுவும் ஊட்டம் கொடுத்து சூரியனுடைய காந்த சக்தி அதை வளர்க்கிறதுக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்கும். நாம் அதை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டால் அந்த உணர்வில் அது கவர்ந்து சென்று நமது ஆன்மாவிலிருந்து அதை தூய்மைப்படுத்தக்கூடிய நிலையாக அந்த இயக்க சக்தி வரைதான் கூறார் நமக்கு ஆத்மசுத்தி என்று தெளிவாக இந்த பயிற்சியினுடைய நோக்கங்களை இது தீமையான உணர்வில் நாம் எப்படி விடுத்து பழக வேண்டும், நம் பட்டில்லாதபடி அதை செய்தோம் என்றால் அந்த ஆன்மா தூய்மையடையும் என்று தெளிவாக்குகின்றார்கள். அதே போன்றுதான் இது வலுவான உணர்வுகளை நாம் இது போன்று எடுத்துக்கொண்ட பின் நம் முன்னோர்கள் மூதாதையர்களை அதன் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி எடுத்த துணை கொண்டு அவர்களை வின் செலுத்த வேண்டும். அந்த வின் செலுத்தப்பட போகும்போது அங்கே துருவ நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களிலிருந்து அது கதிரியக்க சக்திகள் உமிழ்த்தினாலும் அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை அது ஒடுக்கி ஒளியின் தன்மையாக மாற்றுகின்றது. அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று அந்த துருவ நட்சத்திர உணர்வு எடுத்து நம் உணர்வில் அங்கு செலுத்தினோம் என்றால் அது எப்படி அந்த 27 நட்சத்திரங்களை எடுத்து ஒளியாக மாற்றியதோ இந்த ஒளியான உணர்வுகளை அந்த ஆன்மாக்களும் அங்கு இணைக்கப்பட போகும்போது அவர்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைகின்றார்கள். அந்த துருவ நட்சத்திரம் எப்படி அந்த உணர்வு ஒளியாக மாற்றியதோ இதே அந்த ஒளியாக மாற்றக்கூடிய பருவமாக அங்கே அவர்கள் உருவாக நேருகின்றது. இதை போன்ற நிலைகளை நாம் அவசியம் செய்ய வேண்டும் என்று குரு இதிலே தெளிவாக்குகின்றார்கள். அவர்களை அங்கே செலுத்தினால்தான் நாம் இங்கே இந்த உடலுக்கு பின் நாம் அழியா ஒளி சரீரம் பெறக்கூடிய தகுதியும் பெற முடியும், அந்த வழியும் பெற முடியும். ஏனால் பல கோடி சரீரங்கள் நம்மை இந்த உயிர்தான் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் வலுகொண்ட உணர்வை சுவாசித்து 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 அந்த உடல்களுக்குள் சென்று கணங்களுக்கு அதிபதியாகி இப்படி பல கோடி சரீரங்கள் தாண்டி இந்த மனித ஒரு பெற்றிருக்கின்றோம் கணங்களுக்கு அதிபதி என்று நல்லவர்களை எடுத்து நல்ல உணர்வுகளை நாம் வலுகொண்டதாக எடுத்ததால் தான் கணங்களுக்கெல்லாம் ஈசா என்று அந்த ஈசன் இதை நமக்குள் உருவாக்கி இந்த உயர்ந்தநிலை பெறச் செய்திருக்கின்றான். இந்த சரீரத்திலும் நாம் இது போன்ற நிலைகளை பயன்படுத்தி உயிரின் துணை கொண்டு அந்த ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த ஞானிகள் மகரிஷிகள் உணர்வை எடுத்து இதை போன்று நம்முடைய முன்னோர்களை அங்கே வின் செலுத்தினால் இந்த உணர்வு வலுப்பெற பரப்பும் போது இது நமக்குள் கணங்களுக்கு அதிபதியாகி இந்த உயிரின் துணை கொண்டே நாம் எப்படி பர்ணா வளர்ச்சி இதற்கு முன்பு அடைந்தோமோ அதே போன்று நாம் இந்த உடலுக்கு பின் எந்த நேரம் இந்த ஆன்மா பிரிந்தாலும் நம்மை நமது உயிர் அந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு துருவ நட்சத்திரம் ஈர்ப்போட்டத்திலே அழைத்து சென்று அங்கே அழியாத நிலைகளை அந்த ஒளி உடலாக நம்மை பெறச் செய்யும். ஆகவேதான் குருநாதர் இதிலே இந்த உயிரை மதிக்கக்கூடிய பண்புகளையும் அந்த உயிரை மதிக்கக்கூடிய பண்புகள் கொண்டு தீமைகளை அகற்ற வேண்டிய முறைகளையும் அதை நாம் பக்குவமான நிலையில் வின் செல்ல வேண்டிய முறைகளையும் இதுல நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
தீமை செய்யும் நண்பனை நாம் உற்று பார்க்கும் போது நினைக்கும் போது அங்கே புற ஓடுகின்றது. நன்மை செய்தான் என்று விக்கலா அங்கே வருகின்றது. தீமை செய்தான் என்று உணர்வை பார்க்கும் போது அந்த உணர்வு ஊழ்வனை என்ற வித்தாக இங்கே பதிவாய்க்கின்ற நம் உடல்ல. ஆக இந்த தீங்கின்ற நிலைகள் அது வீரியம் பெறாதவை. அதை வந்து ஒருத்தர் தீங்கு செய்கின்றனர். தீமையான உணர்வுகளை நாம் பார்க்கின்றோம், வேதனை என்ற உணர்வை நாம் பார்க்கின்றோம் என்ற இந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்தான் அழுத்தி ஈஸ்வரன் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணி இங்கே உள்போகாது தடுத்து நிறுத்தி கண்ணின் நினைவினை உங்க உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை பரப்பினால் இங்கே அடைத்து விடுகின்றது. அது தனக்கு வேண்டிய தீமையான உணர்வை நுகர முடியாது, தடைப்படுத்துகின்ற இங்கே தடைப்படுத்தி விட்டால் இதை உணர்வுகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இங்கே பெற வேண்டும் என்று எண்ணினால் இங்கே நமக்குள் அந்த வேதனையின் உணர்வை சிறுக சிறுக தள்ளிவிடுகின்றது. ஆகவே நம் ஈர்ப்பு வட்டத்தை கடந்து வெளியே சென்றப்பின் சூரியன் கவர்ந்து கொள்கின்றது, நமது ஆன்மாவு தெளிவாகின்றது, நமக்குள் தீமை என்ற உணர்வை தடுக்கப்படுகின்றது. ஆக இதை போல நாம் அடுத்து நமக்கு வரவில்லை என்றாலும் கடன் வரவில்லை என்றால் அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும், நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். கணவன் பார்வையில் அவருடைய பார்வையில் அவர் யாருடன் வியாபாரம் தொழில் செய்கின்றாரோ அவர்களுக்கு நல்ல நிலைகள் ஏற்பட வேண்டும். அவர் உற்பத்தியாக சென்று கொண்டு கொடுக்கும் இந்த பொருள்கள் பயன்படுத்துவோர் அனைவரும் நலம்பெற வேண்டும் என்று இந்த தன் மனைவி அத்தகைய நிலைகள் எண்ணினால் இந்த உணர்வுகள் அங்கே சென்ற பின் வியாபாரம் பெருகும், அங்கே காசும் வரும், நமக்கு இல்லை என்று சொல்லாதபடி நிலைவரும். இது உங்க அனுபவத்தில் பார்த்துக் கொள்ளும். ஆகவே நாம் வரவில்லை என்றோ அல்லது மற்ற நிலைகள் எண்ணும் போது நம் உடலிலே அந்த விஷ அணுக்கள் வரவில்லை என்று சோர்வடைய போகும்போது அந்த அணுக்கள் வீரியமாகி அந்த உணர்வை நுகர்ந்த நுகர நேர்ந்தான் மனம் சோர்வடைகின்றது. நம் பொருளை எப்பொருளை பார்த்தாலும் இந்த உணர்வு அதையை பரிய செய்தது அந்த உணர்வு அருளும் காந்தப்பலன் உண்டு. இந்த பொருளை எடுத்து சென்றாலும் அவர்கள் நுகர்ந்து அறியப்படும் போது பார்வையில் நிகழும்போது இந்த வேதனை உணர்வு பற்றால் இந்த ஆடையை வேண்டாம் என்று தான் சொல்வார், இந்த பொருளை வேண்டாம் என்று தான் சொல்வார். உதாரணமாக நீங்கள் வீட்டை விட்டு ஒரு பொருளை வாங்க செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளும், சில துணிமணி எடுக்க செல்கிறீர்கள், அதே சமயத்தில் உங்களுக்கு வேணா பரிசு வேணா பாருங்க, நீங்கள் துணி எடுக்க போறீங்கன்னு வச்சுங்க, சின்ன குழந்தை விட்டு சும்மா வம்பு எடுக்க சொல்லுங்க, போகும்போது உங்க உணர்வு மாறும், வெறுப்பான நிலைகள் வரும். இந்த வெறுப்போடு நீங்க போய் ஜவுளி கடைகளுக்கு எடுத்த துணி என்னாகும், அந்த வெறுப்பான உணர்வு ஒன்று தான் பார்ப்பீங்க. அப்ப நல்ல துணிகள் எடுத்து பார்த்தா வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குவீங்க. அப்ப அந்த வெறுப்பான உணர்வுக்கு தக்கவாறு தான் நீங்க எடுத்துக்கொண்ட உருவ சேலையை எடுப்பீங்க, கலரை எடுப்பீங்க. அது எடுத்து வந்து வீட்டுக்கு வந்தவர்கள் சாந்தமான விற்பாடு முதல் அன்னைக்கு எடுத்து வந்த உடனே அடுத்தவங்க நல்ல மனசோடு இருக்கும் பார்த்தவங்க என்ன இதே எடுத்து வந்தீங்க, அப்ப அவங்களோட சண்டை போகும். நான் எடுத்துக்கொண்டு ஏதாவது உங்களுக்கு குறை சொல்லணும், மறுநாள் இந்த இதெல்லாம் அடங்கிய பிற்பாடு பார்த்தோம்னா சனியன் போகும்போதே எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த அதனால என்ன கடைசியில் இந்த உணர்வு மாறும்போது அவனை திட்டாரு. இதெல்லாம் இந்த இயக்கம் இந்த உணர்வுகள் நம்மை எப்படி இயக்குகின்றது, நாம் எப்படி வாழ்கின்றோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் ராமயணத்தில் நம் உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் சிவதனுசு என்றும் இந்த விஷ்ணு தனுசு என்ற நிலையை நாம் எப்போது தீமை ஏற்படுகின்றதோ அப்ப இந்த சீதா ராமா இந்த தீமைகள் அகற்றி எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய உணர்வு பெற்று உணவின் ஒளியின் சரீரமானது இந்த துருவ நட்சத்திரம். அதிலிருந்து வரும் உணவினை இவங்க உடலில் இந்த காலை 4 மணிக்கெல்லாம் பதிவாக்கி கொண்டார். மற்ற எந்த நேரத்திலும் அது வலிமை தணுகொண்டு வேதனையோ வெறுப்போ சங்கடமோ சலிப்போ எது வந்தாலும் பிறருடைய தீமைகளோ மற்றவர்களை செய்ய பார்த்தாலும் இஸ்வரா என்று உங்கள் உயிரையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை மையப்படுத்தி பூர்வ மத்தியில் எண்ணினால் நான் நுகர்ந்த உணர்வு உள்ளே செல்ல தடைப்படுத்த வேண்டும். நாம் மடி மீது இறைஞனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்த நர நாராயணன் இறைஞன் அதான் அந்த மடி மீது வைத்து இறைஞனை பிளந்தார். இப்ப சூரியன் தனக்குள் வரும் வலிமை கொண்டு விஷத்தன்மையான நிலைகளை தன் அருகிலே வந்த பின் தன் பாதரசத்தால் பிளந்து விஷத்தை நீக்கிவிட்டு தன் நிஷத்தை நீக்கும் ஆற்றலை தனக்குள் பெறுகின்ற மனிதனானது இந்த உணர்வின் சக்தியால் நம் உணவுக்குள் மறைந்து வந்த நஞ்சை நமது உடல் மலமாக மாற்றுகின்றது. நஞ்சை அதே சிறுக்கு நஞ்சு என்று உணர்ந்து தெரிந்து கொண்ட பின் நாம் இங்கே தீமை என்ற உணர்வு இங்கே வரப்படும் போது நாம் தீமை நீக்கி இந்த 6வது அறிவு அதை அகற்றிய அருள் ஞானின் உணர்வை நுகர்ந்து இந்த புருவ மத்தியில் வைத்தார். இங்கே மடி மீது அதாவது வாசப்படி மீது அமர்ந்து நர நாராயணன் இந்த 6வது அறிவால் உயர்ந்தது எது, தீமை அகற்றது எது என்று இந்த உணர்வின் எண்ணத்தால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாயிட்டு அவர் சீத்தார். அப்ப அந்த உயிருடன் ஒன்றி இது சிவ தனுஷ், அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வினை இந்த உயிருடன் ஒன்றப்படும்போது இந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவச் செய்கின்றது. அப்ப தீமை என்ற உணர்வினை நம் உடலுக்குள் இருப்பதை அடக்குகின்றது. ஆக தீமை என்ற உணர்வு அணுக்கள் அது நுகராது, தடைப்படுத்துகின்றது. அப்ப தடைப்படுத்தினால் அந்த நோயாளி என்ற உணர்வினை நமக்குள் வரப்படும் போது இங்கே அடைப்பட்டு நமக்குள் இதை இந்த உணர்வு தனக்குள் வளர வளர துருவ நட்சத்திரத்தின் பேரளவு பெற வேண்டும் என்றும் இது வலுக்கூட வலுகூட ஈர்க்கும் சக்தி இங்கு குறையப்படும் போதும் இது சூரியன் வலுவான நிலையிலே இழுத்துக் கொள்கின்றது, நமது ஆன்மா தெளிவாகின்றது. இதை தெளிவாக்குவதற்குத்தான் ஞானிகள் எத்தனையோ உபாயங்கள் கொடுத்து நாம் மனிதன் நம்மை இணையாது வரும் தீமைகளை எப்படி அகற்றுவது, நாம் இந்த மனிதனுக்கு பின் நாம் எதை பெற வேண்டும், அந்த விஷ்ணு தனுஷி அந்த நிலை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மை நமக்கு நம்ம எரியாது போகின்ற தீமைகளை மாற்றி நாம் இதை வெற்றி அடைதலே கடைசி நிலை. ஆகவே அந்த நிலை நீங்கள் பெறச் செய்வதற்குத்தான் இப்போது தியானமும் அந்த அருசக்தி பெருக்குவதும். இதற்கு முன்னாடி நாம் இந்த பௌர்ணமி நாள் வைத்திருக்கிற நிலைகள் இன்று நம் மூடாதது. நாம் எத்தனையோ நம்மை வளர்க்க எத்தனையோ இன்னல் பட்டிருப்பார்கள், துன்பப்பட்டிருப்பார்கள், துயரப்பட்டிருப்பார்கள். நம்மை வளர்க்க நம் மூதாதைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம். ஆகவே அவரால் நம்மளுக்கு கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மை நமக்குள் பெற்றாலும் அவர்களை இனி தெரிவில்லா நிலைகள் அடையலை செய்தல் வேண்டும். அப்படி அடைய செய்தல் வேண்டும் என்றால் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை நமக்கு கூட்டி பழகுதல் வேண்டும். அந்த உணர்வின் வலிமை இருந்தால்தான் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நான் அவரின் உணர்வில் நம் உடலில் இருப்பதனால் அதன் வலிவின் துணை கொண்டு நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை வலிமையாக நமக்குள் எடுத்து இந்த வலிமை கொண்டு நம் மூதாதிகளான அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்றால் ஆனால் அங்கே இந்த ஆன்மா சென்றத்தின் இந்த உடல் பெறும் உணர்வின் நஞ்சினை கரைத்து அவர்கள் ஆகவே அந்த உணர்வு பட்டால் அந்த ஆன்மாவில் கரைந்து விடுகின்றது. நம்மை காத்தருளி இந்த உணர்வும் அந்த உயிரும் துருவ நட்சத்திரத்தின் இணைகின்றது. பின் துருவ நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களை வரும் விஷத்தன்மை மாற்றி ஒளியின் தன்மையாக கொடுக்கின்றது. அது உணவாக எடுத்து அது வெளிப்படுத்தும் உணர்வை நம் மூதாதைகளை அனுப்பினால் அந்த உணர்வினை எடுத்துக் கொள்கின்றது. அவர்கள் பிறவியில்லா நிலையை அடைகின்றனர். ஆனால் அவர் உணர்வு நமக்குள் இருப்பதனால் அவர்கள் உன்னிலே விந்தி செல்லப்படும் போது அதிலிருந்து வறுப்ப வெளிப்படும் அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தையும் அந்த சப்தரிஷி மண்டலங்களையும் பேரொருளில் நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் எளிதில் நாம் பெற முடிகின்றது, நம் வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்ற முடிகின்றது. ஆகவே அந்த வழி நாம் பெறச் செய்யும் அகசியம் கண்ட உண்மையின் உணர்வினை நாம் அனைவரும் பெறுவதற்காக சாதாரண எளிய மனிதனும் தன் வாழ்க்கையில் கல்வெறி இல்லை என்றாலும் உருவம் அமைப்பு கொண்டு அந்த உணர்வை உற்று பார்த்து அவன் எழுதிய காவியத்தை நினைவு வைத்து நமது வாழ்க்கையில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற உண்மையினை தெளிவாக கூறும் தெளிந்து நாம் தெளிந்து நம் மனதை தெளிவாக்கும் உணர்வினை உருவாக்கும் சிலையாக வடித்து வைத்தான் விநாயகர் சிலை. ஆதி மூலம் என்ற இந்த உயிர், நம் பூமிக்கு வந்த ஆதி மூலம் என்ற உயிர், நாம் புழுவாகி பூச்சியாகி பறவையாகி மிருகமாகி நம்மை மனிதனாக உருவாக்கி என்ற உண்மையை உணர்த்துவதற்கு இவ்வாறு வைத்தனர். அது ஒவ்வொரு சரீரத்திலும் தான் இப்போ ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து அது உடலானா அதன் வெளிகொண்டு அந்த மனத்தை நுகர்ந்து மூசிகா வாகன சுவாசித்த அந்த உணர்வு வாகனமாக அமைந்து தான் இறை தேட செல்லுகின்றது. ஆனால் எதிர்பாராது ஒரு விஷச்செடியின் தன்னை நுகர்ந்தால் அந்த புழுவின் உடலில் அந்த விஷம் அதிகமாக கூடும் போது கணங்களுக்கு அதிபதியாகின்றது. ஆகவே அந்த விஷத்தன்மை கூடியது அது அதிபதியாகி அந்த விஷத்தன்மை மாறி அணுக்களாக மாறி அது விஷம் வந்த பூச்சிகளாக மாறுகின்றது, பூச்சிகளாக மாறுகின்றது, பாம்பாக மாறுகின்றது. இதை போன்று இப்படி தீமின் உணர் மூசிக வாகன கணங்களுக்கு அதிபதி கணவது சாந்த குணம் கொண்ட மான் புலியின் உணர்வை தான் நுகரப்படும் போது அது கணங்களுக்கு அதிபதியாகி அந்த மான் இறந்தால் புலியின் உடலுக்குள் செல்லுகின்றது. ஆக பாம்பு தன் உணர்வின் தன்னை தேடிச் செல்லும் போது இவ்வாறு நாம் ஒவ்வொரு உடலையும் சேர்த்து கொண்ட நிலைக்கொப்ப மூசிக வாகன கணங்களுக்கு அதிபதி. இப்போ எலியின் உடலுக்குள் விஷத்தின் தன்மை பாய்ச்சியதன் அந்த எலியின் உணர்வு அனைத்தும் கணங்களுக்கு அதிபதியாகும் போது பாம்பின் நினைவு வருகின்றது. எலியின் உயிரான்மா சென்ற பின் பாம்பின் உடலுக்கு சென்று பாம்பாக பிறக்கின்ற. இப்படித்தான் பல கோடி சரீரங்களை சுவாசித்து வாழ்க்கை நடத்தினாலும் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காட்டும் வலிமையான நிலை சுவாசித்து கணங்களுக்கு அதிபதியாகி பல சரீரங்கள் எடுத்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கியது என்ற உண்மை. பல கோடி சரீரங்களை சேர்த்து கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இருந்த மனித உடல் விநாயகா, இந்த ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து இந்த மனிதனாக உருவாக்கி, ஆக இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேஷா இந்த உடல்ல மனிதனாக உருவாக்கிய இந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஈசனாக இருப்பது உயிர் உருவாக்குவது அவனே என்ற நிலை நம் உயிரை ஈசனாக மதிக்கும்படி தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம்.